بسم الله الرحمن الرحيم.
الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் சென்ற வாரம் மின்ஹாஜுல் முஸ்லிம் என்கின்ற இந்த தொடர் வகுப்பிலே, சென்ற வாரம் அதாவது வேதங்களை நம்புதல் சம்பந்தமாக பார்த்தோம். அதற்கு அடுத்த தொடரில் குர்ஆனை நம்புதல் என்கின்ற அந்த விளக்கத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதிலே அதாவது அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு சம்பந்தமாக இந்த வாரம் நாம் ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னோம். அது பாடத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டது இல்லாதுவிட்டாலும் கூட அந்த அல் குர்ஆனை நம்புதல் என்கின்ற அந்த தலைப்போடு ஓரளவு சம்பந்தம் உள்ளது என்பதனால் அதை மாத்திரம் இந்த வாரத்திலே பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் நபிமார்களை நம்புதல் என்கின்ற அந்த பகுதிக்கும் பின்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புதல் என்கின்ற அந்த பகுதியும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். இந்த வாரம் அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு அப்படி என்கின்ற இந்த தலைப்பு சரியாக அணுகப்பட்டதை போல் தவறாகவும் என்ன செய்கிறது, பலரால் அணுகப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதன் காரணமாக குர்ஆன் தொகுக்கப்பட்ட அந்த வரலாறில் நிறைய பேர் அதாவது சரியான ஒரு மூடலான ஒரு தன்மையில் இருப்பதை பார்க்கிறோம். இப்போ அண்மையிலே ஒரு நாட்டிலே அதாவது ஒரு குர்ஆன் மூலப்பிரதி கண்டுபிடிக்கப்பட்டது, அதுதான் இருப்பதிலே பழமை அப்படி என்கின்ற ஒரு வாதம் என்ன செய்கிறது, முன்வைக்கப்படுகிறது. இப்போ இதை வைத்து நிறைய பேர் என்ன செய்தார்கள், அதாவது குர்ஆனுடைய மூலப்பிரதி கிடைத்து விட்டது, இதை அதாவது இப்பொழுது இருப்பதை விட ஒரு தொன்மையான ஒரு பிரதி என்ன செய்கிறது கிடைத்திருக்கிறது என்கின்ற சந்தோஷம் அடைந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த சந்தோஷம் குர்ஆனுடைய ஒரு மூலப்பிரதி ஒன்று கிடைத்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில் மட்டும் இருந்தால் அது தவறு கிடையாது. மாற்றமாக குர்ஆனுடைய மூலப்பிரதி பிரதி ஒன்று இல்லாததனால் ஒரு பெரிய குறையாக இருந்தது, இப்பொழுது மூலப்பிரதி கிடைத்ததனால் குர்ஆன் வந்து எனது அசல் வடிவம் கிடைத்து விட்டது என்கின்ற அடிப்படையில் சந்தோஷம் இருந்தால் அது அறியாமை, அது அறியாமை. குர்ஆன் தொகுக்கப்பட்டதனுடைய வரலாறு பற்றிய அந்த அறியாமையுடைய விளைவு தான் அது. ரெண்டில் ஒன்று, குர்ஆனுக்கு ஒரு மூலப்பிரதி ஒன்று கிடைத்திருக்கிறது, பழமையான ஒரு மூலப்பிரதி அப்படி என்று சொல்கின்ற அடிப்படையில் அந்த சந்தோஷம் இருக்குமென்றால் அது ஓகே. அது அல்லாமல் இதுவரைக்கும் நாங்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு நெருக்கமான ஒரு மூலப்பிரதி இருக்கவில்லை, இப்பொழுதுதான் கிடைத்திருக்கிறது, இதிலிருந்து குர்ஆன் வந்து எனது சரியான வடிவில் தான் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பது உறுதியாகிறது என்கின்ற அமைப்பில் அந்த நம்பிக்கை இருக்குமாக இருந்தால், சந்தோஷம் இருக்குமாக இருந்தால் அது ஒரு அறியாமை என்பதுதான் அர்த்தம். இதனால் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு என்கின்ற பகுதியை பொறுத்தவரைக்கும் நம்ம தெளிவாக நிறைய பேசப்பட வேண்டிய பகுதி, விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விரும்பக்கூடியவர்கள், நான் ஏற்கனவே ஒரு 5 தொடராக இது பேசியிருக்கிறேன் இலங்கையிலே வைத்து, அதாவது அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் முழுமையாக 5 தொடராக விரிவாக கிட்டத்தட்ட ஒரு 8-9 மந்தியாலம் வரும், அது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம், அதில் பார்க்கலாம். இது சுருக்கமான ஒரு விளக்கம் மட்டும்தான், ஏன்னா நம்ம படிக்கிற பாடத்துக்கு அது சம்பந்தம் இல்லாமல் போகக்கூடாது என்பதனால சுருக்கமான ஒரு விளக்கம் மட்டும்தான். என்ன என்று சொன்னால், முதல் அம்சம் சகோதரர்களே, நம்ம குர்ஆனுடைய அதாவது வரலாற்றை அந்த பகுதியிலிருந்து நம்ம ஆரம்பிப்பதற்கு முன்னால இங்கே நம்மளோட கையில் இருக்கக்கூடிய இந்த மூலப்பிரதி சம்பந்தமாக இந்த குர்ஆன் சம்பந்தமாக ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்படி ஓசை வடிவில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல எழுத்து வடிவிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஓசை வடிவில் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல எழுத்து வடிவிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய 73 பிரிவுகள் இஸ்லாத்திலே தோன்றும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போ 73 பிரிவுகள் பிற்காலத்தில் தோண்டினாலும், ஏற்கனவே தோண்டி இருந்தாலும், இப்பொழுது தோண்டி கொண்டிருக்கக்கூடிய பிரிவாக இருந்தாலும் எவர்களுக்கு மத்தியிலும் இந்த குர்ஆனிலே முரண்பாடு கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய குர்ஆனிலே முரண்பாடு கிடையாது. அவர்கள் ஷியாக்களாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய குர்ஆனில் முரண்பாடு கிடையாது. ஆனால் இப்போ சிலர் சொல்வார்கள் என்று சொன்னால் ஷியாக்கள் இடத்துல வேற குர்ஆன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையாக வைத்து அந்த குர்ஆனை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு பொய் வேற. இப்படியெல்லாம் என்ன செய்வார்கள், சொல்வார்கள் ஷியாக்கள் இடத்துல வேறொரு குர்ஆன் கிடையாது, ஷியாக்களிடத்தில் வேறொரு குர்ஆன் கிடையாது, இந்த குர்ஆன் தான் இருக்குது. இந்த உலகத்துல எல்லாம் கிராத் போட்டி நடத்தக்கூடிய நாடுகள்ல ஈரான் என்னது ஒரு முன்னிலையான நாடுகள்ல உண்டு. எந்த குர்ஆன் வச்சு கிராத் போட்டி நடத்துறான், அவன்கிட்ட உள்ள குர்ஆன் வச்சுதான் என்ன செய்யறான், கிராத் போட்டி நடத்துக்கிறான். அப்படின்னா என்ன, அந்த குர்ஆன் எந்த குர்ஆனை வச்சு அவன் போட்டி நடத்துவான், தான் நம்பக்கூடிய ஒரு குர்ஆனை வச்சுதான் என்ன செய்வான், போட்டி நடத்துவார். அடுத்து நிறைய பேர் என்ன செய்யலாம், ஷியாக்கள் வந்து உம்ராவுக்கு வரத்தை பார்க்கலாம், ஹஜ்ஜுக்கு வரத்தை என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அவர்களை எந்த குர்வானுக்கு பின்காலும் தொழுகிறாங்க, அகலு சுன்னாவல் ஜமா நம்பி இருக்கக்கூடிய குர்வானுக்கு பின்னாடி தான் தொழுகிறாங்க. எனவே ஒரு சமுதாயத்துக்கு எதிராக நம்ம வந்து ஏதாவது ஒரு தவறான கருத்து பரவுமாக இருந்தால், அந்த தவறான கருத்து தவறு என்று உணர்கிற நேரத்தில் சில பொழுது அந்த கொள்கைக்குள் வளர்ச்சி கிடைச்சிடும். யாராவது ஒருவர் ஈரானுக்கு போறாரு, கும்மு என்ற இடத்துக்கு போறாங்க, அங்க போய் ஒரு கல்வி படிக்கிறதுக்குன்னு போறாங்க. போற நேரத்தில் எந்த நம்பிக்கையோட போறாங்க, ஷியாக்கிட்ட வேற குர்வான் இருக்குது அந்த நம்பிக்கையோட தான் போறாங்க. பள்ளிகள்லாம் பாக்குறாங்க இந்த குர்வான் தான் இருக்குது, யூனிவர்சிட்டியில பாக்குறாங்க இந்த குர்வான் தான் இருக்குது. அப்ப முதலா என்ன நினைப்பா, ஷியாக்களை பத்தி நிறைய பொய் சொல்லிக்கிறாங்க. கொள்கை வளருமா வளராத, இப்ப வளர. எனவே ஒரு சமுதாயத்தை பற்றி அவதூறு பரத்துறன்றது வெற்றியை நினைச்சிடக்கூடாது. என்றைக்கு தெளிவாகுதோ அன்றைக்கு அது வளர்ச்சி, என்றைக்கு அது தெளிவாகிறதோ அன்றைக்கு அது வளர்ச்சி என்பதை என்ன செய்ய வேண்டும், அவரை பற்றிய கண்ணியம் இன்னும் கூடும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஷியாக்களை குர்ஆன் விஷயத்தில் முரண்பட்டவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் விமர்சிப்பார்கள், அது உண்மை. அது என்ன தெரியுமா, இப்ப இருக்கக்கூடிய குர்ஆனை பற்றி அவர்களது நம்பிக்கை, குர்ஆன் வேற என்று அர்த்தம் அல்ல, இப்ப இருக்கக்கூடிய குர்ஆனை பற்றி அவர்களுடைய நம்பிக்கை என்ன, நம்பிக்கை என்ன, இந்த குர்ஆன் முழுமை இல்லை, இந்த குர்ஆன் முழுமை இல்லை, சில ஜுசுக்களே இந்த குர்ஆனிலே இல்லை, எத்தனையோ சூராக்களை ஜுசுக்களை சஹாபாக்கள் நீக்கி விட்டார்கள், மாற்றி என்ன செய்தார்கள், அமைத்து விட்டார்கள் என்ற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கு. வேற குர்ஆன் இல்லை, வேற குர்ஆன் அவங்க கையில கிடையாது, ஆனால் அவர்களிடத்தில் அந்த நம்பிக்கை உண்டு. இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் முழுமை இல்லை, நிறைய ஜுசுகள் இல்லை, இதுல வந்து நிறைய சூரத்துக்களை மாற்றி விட்டார்கள், வேறு வேறு விஷயங்களை அதாவது மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு தவறான நம்பிக்கை ஷியாக்களிடத்தில் பரவலாக உண்டு. இதுதான் அவர்களது குர்ஆனை எங்கள் நம்பிக்கை விஷயத்தை விட்டு என்ன செய்கிறது, முரண்பட வைக்கிறதே தவிர, இப்ப இருப்பதை குர்ஆனிலே அவங்க என்ன செய்யல, அவங்க ஒரு நாளும் சொல்லல, இப்ப இருப்பதே குர்ஆன் இல்லைன்னு அவர்கள் சொல்லவில்லை. எனவே இது குர்ஆன் என்பதில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு என்ன இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை பல முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் இஸ்லாமிய சமுதாயத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த ஒற்றுமையை எந்த மதத்தவர்களுக்கு மத்தியில் நீங்கள் காண முடியாது, கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், எந்த மதத்தவர்களாக இருக்கலாம், இதுதான் வேதம். இதுல கூட்டல் குறைத்தல் இல்லாத ஒரு வேதம் எங்கள்கிட்ட, இன்னொரு வேதம் இருக்குது, அதாவது வேறொரு வேதம் எங்களிடத்துல இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புல எந்த மதமுமே இல்லை. எல்லார்ட்டையும் என்ன செய்கிறது, முரண்பாடு இருக்கிறது, பிரிவுகளுக்கு ஏற்ப முரண்பாடு. கத்தோலிக்கர்களுடைய குர்ஆன் புரோட்டஸ்டாந்துடைய குர்ஆனை விட்டு என்ன செய்யும், அவர்களுடைய பைபிளை விட்டு அவர்களுடைய வேதத்தை விட்டு என்ன செய்யும், வித்தியாசப்படும். அதுக்கு ஒரு காரணம் அவங்க என்ன செய்வார்கள், வைத்திருப்பார்கள், அதுக்கு விளக்கங்கள் சொல்வார்கள், கூடுதல் குறைதல் எல்லாமே என்ன செய்யும், அதுல இருக்கும், இருக்குதா இல்லையா. அப்ப இதுல வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை அல்லாஹுத்தல குர்ஆனுக்கு மட்டும்தான் என்ன செய்யறான், கொடுத்திருக்கிறான். வேற எந்த ஒன்றுக்கு இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ரா இன்னா லஹு லஹாஃபிழூன், நாமே திக்ரை வகையை இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் விஷயம், உலகத்தோரை விட்டு நாங்கள் வித்தியாசப்படக்கூடிய வேதம் என்ற அடிப்படையில் வித்தியாசப்படக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னு சொன்னால், அதான் மிக முக்கியம், இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் கையெழுத்து பிரதியை வாசிக்க வைக்கலாது. உலகத்தில் எந்த காலத்தில் எழுதப்பட்டதோ அந்த காலத்தில் கையெழுத்து பிரதியை கையில் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் வாசிப்பாங்களா, அந்த துறையில் உள்ளவர்கள் மட்டும்தான் வாசிப்பாங்க. அந்த துறையில் ஒரு மெனுஸ்கிரிப்டை கையில் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன செய்யலை, ஒரு நாளும் வாசிக்க முடியாது. ஒரு புதிய கையெழுத்து பிரதி அமிழ்தன்னு வைங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாலும் ஒரு கையெழுத்து பிரதி அகப்படுகிறது. இந்த கையெழுத்து பிரதியை அப்படியே நீங்கள் மக்களோட கையில் ஒப்பு வச்சிங்கன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. அந்த அந்த துறையில் உள்ளவர்கள், அந்த மொழி சம்பந்தமான அந்த வளர்ச்சியை படித்தவர்கள் தான் என்ன செய்வாங்க, அதை ரீட் பண்ணுவாங்க, அதற்கே உரிய முறையில் ரீட் பண்ணுவாங்க. ஆனால் குர்ஆனுக்கு மட்டும்தான் அந்த அற்புதம் இருக்குது. இது வந்து உஸ்மான் ரதியல்லாஹுவோட காலத்தில் எழுதப்பட்ட முறை, அந்த கையெழுத்து பிரதி தான் எல்லார் கையிலையும் இருக்குது. அதான் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்ன, உஸ்மான் ரதியல்லாஹுவோட காலத்தில் எப்படி அல் குர்ஆன் எழுதப்பட்டதோ அந்த அல் குர்ஆன் தான் எல்லோருடைய கையில என்ன செய்கிறது, இருக்கு. எழுத்து முறையோட, எழுத்து முறையோடு சேர்த்து நான் சொல்றேன், எழுத்து முறையோடு எல்லோருடைய கையிலையும் கிடைக்குது. இது வந்து ஒருவர் என்னதான் அரபு படிச்சிட்டாலும் குர்ஆனை அவரால் ஓத முடியாது, குர்ஆனால் என்ன செய்ய முடியாது, அவரை முழுமையாக ஓத முடியாது. குர்ஆனை ஓத படிக்கணும் அவர், அவரால் வேணும்னா எழுத்துக்களை புரிஞ்சுக்கொள்ளலாம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுத்துக்களை ஒரு இடங்கள் ரெண்டு இடங்கள் என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனா ஆலமீன் எடுத்து வரக்குள்ள அலமீன் தான் அவர் ஓதுவார், ஆலமீன் எடுத்து வர நேரத்தில் அவர் அலமீன் எடுத்து அவருக்கு என்ன செய்யலாம், ஓதல் அரபு படிச்சிருந்தா, குர்ஆன ஓதி இருந்தா மட்டும்தான் ஆலமீன் என்ன செய்வாரு, அவர் ஓதுவார். சலாத்துண்டு வார இடத்துல எல்லாம் சலவாத்துண்டு அவர் என்ன செய்யணும், வாசிக்க வேண்டி வரும். குர்ஆன படிச்சவர் மட்டும்தான் சலாத்து என்ன செய்வாரு, அந்த இடத்துல வாசிப்பாரு. அதே போல சமவாத்தன என்ன செய்வாரு, வாசிப்பாரு. ஆனா குர்ஆன படிச்சவனுக்கு மட்டும்தான் சமாவாத்தன் என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். ஈலாஃபி குரைஷிக்கு பின்னால ஈலாஃபிஹிம் வருது, அதை வந்து குர்ஆன படிச்சவன் மட்டும்தான் இலஃப் என்னது ஈலாஃபிஹிம் ஓதுவான். குர்ஆன படிக்காதவன் இலஃபிஹிம் தான் என்ன செய்ய வேண்டியும் ஓத வேண்டியிருக்கும். நான் என்னது சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், உஸ்மான் ரதியல்லாஹுடைய காலத்தில் எப்படி அல் குர்ஆன் எழுதப்பட்டதோ அந்த எழுத்து முறை இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு ஓதுகின்ற அமைப்பில் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எழுத்து முறை அப்படியே பாதுகாக்கப்பட்டு ஓதுகின்ற அமைப்பில் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையெழுத்து பிரதி எப்படி உஸ்மான் ரதியல்லாஹுடைய காலத்தில் கையெழுத்து பிரதி எங்களோட கையில் எல்லார்ட்டையும், ஏன்னா புதிய ஒரு கையெழுத்து பிரதி எங்களுக்கு தேவை கிடையாது. புதிய ஒரு கையெழுத்து பிரதி எங்களுக்கு தேவை கிடையாது. சிறந்த முறையில் புரிந்து கொள்ள வேண்டும், கையில எங்களிடத்தில் கையில் இருக்கக்கூடிய எல்லோருடைய கையில் இருப்பதும் கையெழுத்து பிரதியுடைய அச்சு வடிவம், கையெழுத்து பிரதியுடைய அச்சு வடிவம் ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம் என்று சொன்னால், எழுத்து முறையில் சில அபிவிருத்திகள் நடந்திருக்குது. உதாரணமாக நுக்தா, இந்த நுக்தா இருக்குதே, இந்த நுக்தாக்கள், அடுத்த ஃபத்ஹா கஸ்ராக்கள், அடுத்தது இப்போ நம்ம ஈலாஃபிஹிம் என்று ஓதுறோமே, இலஃபிஹிம் என்று ஓதாம எழுத்து அப்படியே தான் இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா, சூரா இப்போ நீ குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலஃபிஹிம் என்று தான் அப்படியே இருக்குது, அதில் எந்த மாற்றமும் செய்யலை. உஸ்மான் காலத்தில் இலஃபிஹிம் தான் என்ன செஞ்சது அது எழுதப்பட்டுச்சு, அதே மாதிரி இலஃபிஹிம் தான் என்ன செய்து இருக்குது. ஆனால் நீங்க சவுண்டை சரியா ஓதணும் என்பதற்காக வேண்டி கீழால சின்ன ஒரு மத்து போட்டிக்கிறாங்க. கீழால என்னது சின்ன ஒரு மத்து போட்டு ஈலாஃபிஹிம் ஓதுங்க. யாவ கூட்டல எதை கூட்டிக்கிறாங்க, நீங்க அங்க நீங்க பாத்தீங்க ஈலாஃபி குரைஷ்ல யா இருக்கும், நல்லா நான் சொல்றது கவனிங்க, ஈலாஃபி குரைஷ்ல லா இருக்கும், அதே ஈலாஃப் தான் அடுத்தது வருது. ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபியும், ஈலாஃப்ன்றது ரெண்டும் ஒரே சொல்லு தானே, ஒரே சொல்லு. ஆனால் ஈலாஃபி குரைஷ்ல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா யாவ போட்டு எழுதிக்கிறாங்க, ஈலாஃபிஹிம்ல யாவ போடல, யாவ போடல, யாவ போட மாட்டாங்க. அப்படித்தான் கிட்ட குர்ஆன் இருக்கும், யாவ போட்டிருந்துதா யாவ போட்டிருப்பாங்க, இப்படித்தான் குர்ஆன் இருக்கும். இதே ரெண்டு ஒரு சொல் தானே யாவ என்ன செய்ய மாட்டாங்க, கூட்ட மாட்டாங்க. அந்த இடத்துல நீங்க ஓதனம் என்பதற்காக வேண்டி ஒரு சின்ன மத்தம் என்ன செஞ்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க. அதுதான் என்னது இங்க செய்யப்பட்டிருக்கிற விஷயமே தவிர, எப்படி எழுதப்பட்டதோ அப்படியே உங்களோட கையில் என்ன செஞ்சிருக்கும் அது கிடைத்திருக்கும், எப்படி எழுதப்பட்டதோ அப்படியே கிடைத்திருக்கும். அதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னு சொன்னால், லஸ்த அலைஹிம் பிமுசைத்தர், எப்படி ஓதுறீங்க எல்லாரும், லஸ்த அலைஹிம் பிமுசைத்தர், சாது வச்சு ஓதுறீங்களா சீன் வச்சு ஓதுறீங்களா, நம்ம எல்லா ஜும்மாலையும் கேட்கக்கூடிய விஷயம், அதனால எல்லாரும் ஈஸியா பதில் சொல்லிடுவாங்க நினைக்கிறேன். லஸ்த அலைஹிம் பிமுசைத்தரா பிமுசைத்தரா சீனா சாது எப்படி வச்சு ஓதணும், ரெண்டுல ஒண்ணு தான். அது அரவாசி பேர் ஒன்றை தேடுங்க, அரவாசி பேர் இன்னொன்று தேடுறத சரியா வந்துடும். எதை 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 எப்படி ஓதணும், சீன் வச்சு ஓதுறதா சாது வச்சு ஓதுறதா சலாத்து மாதிரி ஓதுறதா அல்லது என்னது சாதாரண சீன் மாதிரி ஓதுறதா, சாது சீன் சொல்றவங்க லஸ்த அலைஹிம் பிமு ஸைத்திர் சாதுதான், லஸ்த அலைஹிம் பிமு ஸைத்திர், அப்படித்தான் உலகத்துல எல்லா இடத்துலயும் ஓதுறாங்க. அங்கனைக்கு சாதுதான் வச்சிருக்கிறாங்க. எனவே சாது பிழையா எழுதப்பட்டதல்ல, சாது வந்து என்ன செய்யல பிழையா எழுதப்பட்டதில்லை. அதுக்கு மேல சீன் போட்டிருப்பாங்க, சின்ன சீன், அந்த சாதுக்கு மேல சின்ன ஒரு சீன் போட்டிருப்பாங்க. மேலுக்கு சின்ன ஒரு சீன் போட்டால் தவறாக எழுதப்பட்டது என்பது தவறாக கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம். நீங்க லஸ்த அலைஹிம் பிமுசைத்திர்ல உலகத்துல எல்லாரும் சாதுதான் ஓதுறாங்க, உலகத்துல எல்லாரும் சாதுதான் ஓதுறாங்க, அதுக்கு மேல சின்ன சீன் தான் போட்டிருப்பாங்க, அப்படியா இல்லையா? சரி, அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால், எப்படி எழுதப்பட்டதோ அப்படியே எங்க கையில கிடைச்சிருக்கு, எப்படி எழுதப்பட்டதோ அப்படியே எங்களது கையில் கிடைத்திருக்கிறது, அதான் அடுத்த மதுரைய. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மற்ற அதாவது சில சில அதாவது அடையாள குறிகள் ஓதுவதற்கு ஏற்ற மாதிரியான சேர்க்கைகள், நம்ம சரியான முறையில் ஓத வேண்டும் என்பதற்கான ஒரு சேர்க்கை, மற்றபடி அசல் வடிவம் என்ன செஞ்சிருக்குது எங்கட கையில் அப்படியே தரப்பட்டிருக்கிறது. அதனால தான் அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, அல் ஹத்துல் உஸ்மானி, உஸ்மானிய கால எழுத்து. இது குர்ஆனுக்கு என்ன சொல்லுவாங்க, அல் ஹத்துல் உஸ்மானி. இந்த குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிரிவாயத் ஹஃப்ஸ் அப்படின்ற ஹஃப்ஸுடைய ரிவாயத்தின் அப்படி வந்து பில் ஹத்துல் உஸ்மானி, உஸ்மானிய ஹத்து முறைப்படி எழுதப்பட்டது. இது எழுதியவர் ஹத்தாத் யாரு, எழுதியவர் யாருன்னு போடுவான். இதெல்லாம் அச்சு எழுத்தல, குர்ஆன் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு, அது அச்சு எழுத்தல், ஒருத்தருடைய எழுத்து கையால் எழுதினது. ஹத்தாத் வந்து என்னது, இது பிரிண்ட் எழுத்தல, இது இந்த ஃபொண்ட் அல்லது விளங்கிட்டான், இது வந்து ஒருவருடைய ஹத் கையால் எழுதப்பட்ட விஷயம். அதனாலதான் யாருடைய ஹத்தன் அதில் என்ன செய்வார்கள், இது யாருடைய கையெழுத்து என்ன செய்வார்கள் அதில் போடுவார்கள். இப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், புதிய கையெழுத்து பிரதி எங்களுக்கு தேவையே கிடையாது. எல்லோருடைய கையிலையும் இருப்பது கையெழுத்து பிரதி தான், அச்சு வடிவத்தில் இருக்குது. அச்சு வடிவத்தில் கையெழுத்து பிரதி அது என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னால், என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கையெழுத்து பிரதி என்பது அச்சுலகத்துக்கும் வரும், அதே போல எனது இ வடிவத்தில் என்ன எலக்ட்ரானிக் வடிவத்தில் என்ன செய்யும் அது வரும். இப்போ இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் மக்தபுர் ஷாமிலான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இதுவரைக்கும் பிரிண்ட் பண்ணப்படாத கையெழுத்து பிரதிகள் இருக்குது, அவைகளை டைப் பண்ணி ஏத்துறாங்க. ஆனா அச்சுலகத்தில் அந்த புக் உங்களுக்கு இல்லை, அச்சுலகத்தில் பிரிண்டா மத்துபுவாக உங்களுக்கு எடுக்கலாது, பிரிண்ட் வடிவத்தில் எடுக்கலாது. ஆனா கம்ப்யூட்டர்ல அது இருக்கும், கம்ப்யூட்டர்ல கையெழுத்து பிரதியா இருக்காது, அல் அஜ்ஸா அல் மக்தூதான்னு போட்டிருப்பாங்க. சரியா, கையெழுத்து பிரதி, அதாவது கையெழுத்தால் எழுதிய பிரதிகள் போட்டிருப்பாங்க, ஆனா கையெழுத்தால் அதுல இருக்காது, டைப் பண்ணப்பட்டு ஏத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா பிரிண்ட்ல இல்ல, அது பிரிண்ட்ல இல்ல, வாசிச்சு ரீட் பண்ணி அதை கையெழுத்து பிரதியாக என்ன செஞ்சு அதுல இருந்து எடுத்து அச்சு வடிவத்துக்கு, அதாவது எழுத்து வடிவத்துக்கு எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இன்னும் பிரிண்ட்டுக்கு என்ன செய்யல, பிரிண்ட் பண்ணல. அப்ப என்ன நீங்க இதுல புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்னால், அந்த மாதிரி கையாளங்களுக்கு எடுத்து எழுதி என்ன செய்யப்பட்டிருக்கு, இது தரப்பட்டிருக்கிறது. எனவே கையெழுத்து பிரதியாகத்தான் எங்களை கையில என்ன செய்கிறது, அது இருக்கிறது. இதை இன்னும் புரிந்து கொள்ள மூன்றாவது கட்டமாக, மூன்றாவது கட்டம் முதல் இரண்டாவது கட்டம் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், முதலாவது கட்டம் குர்ஆன்ல இஸ்லாமிய சமூகத்தில் வேறுபாடு கிடையாது, இரண்டாவது கட்டம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், உஸ்மான் ரதின காலத்தில் எப்படி எழுதப்பட்டதோ அப்படியே எங்க கையில இருக்குது. இதுல அட்ஜஸ்ட்மெண்ட்கள் செய்யப்பட்டிருக்கின்றன, எதுல நம்ம லேசாக ஓதனம் என்பதற்கான உச்சரிப்புகள் புதுசு புதுசால செய்யறாங்களே, இப்ப கலர்லாம் கலர் சிவப்பு கலர்ல பச்சை கலர் அதெல்லாம் வந்து என்னது, தஜ்வீத நீங்க சரியா ஓதிக்கலாம் என்பதற்காக நிறைய சேர்க்கைகள் செய்யறாங்களே தவிர, அசல்ல என்ன செய்யல, அதாவது ஓது முறையிலையோ அந்த எழுத்து வடிவில எந்த மாற்றம் வரல, யா போட மாட்டாங்க. இன்னொரு யாவை என்ன செய்ய மாட்டாங்க, இவ்வளவு மாற்றம் செய்யறவங்களுக்கு ஒரு யா போடலாதான், ஈலாஃபி குறைசிக்கு போறோம் ஈலாஃபியும்ல ஒரு யாவை சேர்த்துட வேண்டியதானே, சேர்க்க மாட்டாங்க. அது உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் என்ன செஞ்சிருக்கும் அதில் இருக்கும். இப்படி உஸ்மான் ரதியல்லாஹுடைய காலத்தில் இருந்த மாதிரி இப்படி இருக்குதுன்றீங்களே, அப்போ இது உஸ்மான் ரதியல்லாஹு எழுதினதா இல்லை, உஸ்மான் ரதியல்லாஹு சொல்லி ஜைத் இப்னு சாபித் எழுதினதா இல்லை அப்படின்னு, இது எப்படி உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் எழுதப்பட்ட கையெழுத்து பிரதி என்று சொல்றதுன்னு கேள்வி என்ன செய்யலாம் வரலாம். மூன்றாவது கட்டமாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், கையெழுத்து பிரதிகளை பற்றி நம்ம கொஞ்சம் விளங்கணும். கையெழுத்து பிரதிகளை பொறுத்த வரைக்கும் எப்பையும் நாதிராக மிக அரிதாகத்தான் எழுதியவருடைய நூல் கிடைக்கும், யார் எழுதுறாரோ அவருடைய நூல் கிடைக்கும், எனது மிக அரிதாகத்தான். இப்படி இல்லை அரிதி எழுதினவர் தான் கிடைக்கணும், இப்ப யார கையெழுத்து பிரதி எங்களுக்கு கிடைச்சிருக்கோம், ரசூலாங்கட கையெழுத்து பிரதி தான் கிடைக்கணும், அல்லது ரசூலாங்க யார்ட்ட சொன்னாங்களோ அவருடைய எழுத்து, ரசூலாங்க எழுதல மத்தவங்க யார்ட்ட சொன்னாங்களோ அவங்க எழுத்து கிடைச்சிக்கணும், அது எங்களுக்கு என்ன செய்யல, அது கிடைக்கல, அது கிடைக்காது. இமாம் புகாரி சஹீஹுல் புகாரி என்றோம், இமாம் புகாரி எழுதினதே கிடைக்கணும் என்பது அந்த துறையில் உள்ள அறியாமை. இமாம் புகாரி கையால் எழுதுவாரே அதுதான் எங்களை கிடைக்கணும் என்று அறியாமை. என்ன இமாம் புகாரி என்ன பிரிண்ட் உலகமா, எத்தனை பேர் வாசிக்கிறது புகாரியை, உலகம் ஃபுல்லா புகாரி வாசிக்கணும், இமாம் புகாரியா கையெழுத்து எழுதிட்டிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு புகாரியா, நீங்க மத்த நாளைக்கு வாங்க உங்களுக்கு செகண்ட் புகாரி, நாளைக்கு நீங்க வாங்கினா அப்ப அவருக்கு அதான் வேலை, எது மத்தவங்களுக்கு எழுதி கொடுக்கறதே வேலையா இருக்கும். எத்தனை உலகத்தில் இஸ்லாமிய நாடுகள் விருந்திருந்த நாடு, இவர் எல்லாருக்குமே கையெழுத்து பிரதி எழுதி கொடுக்கற வேலை, அவருடைய கையெழுத்து பிரதி எல்லாருக்கும் கிடைக்கணும் நிலைமை என்ன, அப்படி அல்ல. அசல் பிரதி என்பது அவரது கையாலே எழுதிருக்கணும் என்பது அல்ல, ஆனா கிடைக்கும், அப்படி கிடைச்சா மிச்சம் நல்லது, ஆனா கிடைக்கிறது என்னது மிக அரிது, அப்படி எங்கேயும் கிடைக்கிறது இல்லை, அந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்கிற அவசியமும் இல்லை அந்த உலகத்தில். என்ன என்று சொன்னால், அவருக்கு முன்னால அவருடைய பிரதியை பார்த்து எழுதி அவர்கிட்டயே வாசி காட்டி அங்கீகாரம் வாங்குவாங்க, இது அசல் வடிவம் தான். அடுத்தது அவருக்கு அவர் இல்லாத நேரத்தில் அதை எழுதிட்டு அவர்கிட்ட காட்டி அங்கீகாரம் வாங்குவோம், இதுவும் அசல் வடிவம் தான். அவருடைய நூலில் இருந்து யார் எழுதினாங்களோ நம்பகமானவங்க எழுதியிருப்பாங்க, அந்த நூலில் இருந்து பார்த்து எழுதுறது என்னது அசல் வடிவம் தான். அவர்கிட்ட யார் எழுதினாங்களோ அதுல இருந்து ஒருத்தர் பார்த்து எழுதினாரே, அந்த நூலில் இருந்து பார்த்து எழுதுறது அசல் வடிவம் தான். ஆனா நான் யாரோட நூலில் இருந்து எழுதினேன், உத்தியோகபூர்வமான தகவல் இருக்கணும், இது யார் எழுதினாரு அந்த தகவல் இருக்கணும், அவர் நம்பகமானவரா இல்லையா அந்த தகவல் இருக்கும், இவ்வளவுதான். எனவே இந்த அடிப்படையில் எடுத்தீங்க என்று சொன்னால், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சில பிரதிகளை தான் தயாரிச்சாங்க, அவருக்கு உலகம் உள்ள பிரதி எழுதலுமா, முடியாது. ஒரு நூறு பிரதி தயாரிச்சுன்னு வச்சுக்கோங்க, நூறு தயாரிக்கல நூறுன்னு வச்சுக்கோங்க, இந்த நூறு பிரதிகளும் கையால் எழுதின பிரதிகளா இல்லையா, இந்த நூறு பிரதிகளையும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இடத்திலேயே உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயம் வழங்கும், என்ன வழங்கும், எல்லா பிரதிலையும் ஒரே பிள்ளை வருமா, வராது. எல்லா பிரதிலையும் ஒரே பிள்ளை, என்ன அச்சா அடிக்கிறாங்க, ஒன்றுல எழுதின பிறவோ இல்ல அதை பார்த்துத்தானே எழுதிருப்பாங்கன்னு வைங்க, ஏற்கனவே உள்ளத்தை பார்த்துதானே இதுல எழுதினாங்க, இதை பார்த்து இன்னொன்று எழுதக்குள்ள வேற பிள்ளை வரணுமா இல்லையா, அதுல இருந்து இன்னொன்று வேற பிள்ளை வரணுமா இல்லையா, அதுல இருந்து இன்னொன்று வேற பிள்ளை வரணுமா இல்லையா, வரணும். அது என்ன ஒரே பிள்ளை எல்லாத்துலயும் வந்திருக்குது, எனவே எழுத்து பிள்ளை இல்லாது, எனவே எழுத்து பிள்ளை இல்லைன்னு சிம்பிள் சிம்பிளாக நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும், எழுத்து பிள்ளையாக இருக்கே இயலாது. எழுத்து பிள்ளை என்றால் ஒன்றை விட்டு இன்னொன்று வேற வேறமாக, ஏன்னா கையால் தான் எழுதுறாங்க, கையால் தான் எழுதுறாங்க. அப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை எழுதி ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு என்ன செய்யறாங்க, அதை எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறார்கள், எல்லா இடங்களுக்கும் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பிரதியிலிருந்து ஒவ்வொருத்தர் பிரதி எடுத்தாங்க, அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, பிரதி எடுத்தாங்க. அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறவங்க அதுலேருந்து என்ன செய்வார்கள், பிரதி எடுப்பார்கள். இப்படி பிரதி எடுக்கக்கூடிய இந்த பிரதிகள் இருக்குதே, இந்த பிரதியை உறுதிப்படுத்துவது எப்படி, கையெழுத்து பிரதிக்கு சின்ன ஒரு விளக்கம் சொல்லணும். ஒரு பிரதியை உறுதிப்படுத்துறது எப்படி என்று சொன்னால், ஒரு கையெழுத்து பிரதி எங்களுக்கு கிடைச்சிட்டு, இது ஒரு கையெழுத்து பிரதி இமாம் புகாரியுடைய, சஹீஹுல் புகாரியுடைய கையெழுத்து பிரதி, இமாம் புகாரியுடைய கையெழுத்து பிரதி உலகம் ஃபுல்லா நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா 3000 இருக்குது, எத்தனை 3000 சஹீஹுல் புகாரியுடைய பிரதிகள் இருக்கின்றன, ஜெர்மன்ல, வத்திக்கான்ல, அமெரிக்கால எல்லாம் இருக்குது, இங்க எல்லாம் இருக்குது இமாம் புகாரியுடைய சஹீஹுல் புகாரியுடைய கையெழுத்து பிரதி. அப்ப கையெழுத்து பிரதினு அர்த்தம் என்ன, அவர் எழுதினதுன்னு அர்த்தம் இல்ல, நான் சொன்ன அமைப்பில் உள்ளவைகள், இந்த பிரதிகள் ஒரு பாகம் உள்ளது இருக்கும், இரண்டு பாகம் உள்ளது இருக்கும், அவங்களுடைய எழுத்து மிஸ்டேக் உள்ளதெல்லாம் இருக்கும், எல்லா பிரதி எப்படி உறுதிப்படுத்துறது. இப்ப எனக்கு ஒரு பிரதி கிடைக்குது, ஏன்னா நான் இதை பிரிண்ட் பண்ண முடியும், நான் என்ன செய்யணும் என்று சொன்னால், மேக்சிமம் என்னால எவ்வளவு முடியுமோ, இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் பிரதிகள் இருக்கிறதுன்னு எனக்கு கேள்விப்படுதோ அந்தந்த நூலகங்களுக்கு போய் அந்த பிரதிகள் என்ன செய்யணும், நான் கலெக்ட் பண்ணணும். நான் கலெக்ட் பண்ணா ரெண்டு வழிதான் இருக்குது, ஒன்று அதை பார்த்து எழுதணும், அல்லது இன்றைக்கு என்ன செய்யுது, ஃபில்ம் பண்ணுவாங்க, சரியா ஸ்கேன் பண்ணி எடுப்பாங்க, அப்படி ஸ்கேன் பண்ணி நான் எடுத்துட்டு வரணும், அப்படியா இல்லையா. அப்ப நான் என்ன செய்வேன், அந்த கையெழுத்து பிரதி 7 எழுதினது, நான் துருக்கியில் இருந்து ஒன்று எடுக்கிறேன், இது 6 எழுதினது, இன்னொன்று இந்த எடுக்கிறேன், உதாரணமா ஜெர்மன்ல இருந்து ஒன்று எடுக்கிறேன், அது வந்து 4 எழுதினது, இன்னொரு பிரதி எடுக்கிறேன் மக்கால இருந்து, அது 3 எழுதினது. இப்ப நான் எதை அசலாக்குவேன், 3 எழுதினது, இது அசல் பிரதி, என்ன செஞ்சிருவேன், இது அசல் பிரதின்னு வச்சிருவேன், அட நம்பகத்தன்மை, 3 எழுதப்பட்டது உறுதித்தன்மையை வச்சு அசல் பிரதி, மற்றவைகள் எல்லாம் அதாவது அசல் அல்ல பர நகல்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்வேன். எடுத்துட்டு என்ன செய்வேன், அந்த பிரதியை மையமாக வச்சு தான் நான் பிரி வாசிப்பேன், வாசிச்சு வாசிச்சு டைப் பண்றேன்னு வைங்க, எல்லாம் டைப் பண்றோம். இப்ப சந்தேகம் வர இடங்கள்ல ஏற்கனவே உள்ள 4-5 கையெழுத்து பிரதிகள் இருக்குதே, இவைகளை ஒப்பிட்டு பார்த்து உறுதிப்படுத்தி பிரிண்ட் பண்ணுவோம். சுபஹானல்லாஹ், உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய குர்ஆனுடைய கையெழுத்து பிரதிகளை சேருங்க, உலகத்துல குர்ஆன் புகாரிக்கு இவ்வளவு கையெழுத்து பிரதிகள்னா குர்ஆனுக்கு இவ்வளவு கையெழுத்து பிரதிகள், 2 3 4 5 6 7 8 நீ சேர்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான கையெழுத்து பிரதிகள் என்ன செய்யும் கிடைக்கும். மனிதன் என்கின்ற அடிப்படையில் எழுத்துல பிழை விட்டிருந்தாலே தவிர மற்றபடியான எந்த வேறுபாட்டையும் காண முடியாது, தான் குர்ஆனுடைய உறுதித்தன்மைக்கான பெரியாதான். உலகத்துல இப்படி ஒரு பிரதி என்ன செய்யலாது, உலகத்துல எந்த கையெழுத்து பிரதிக்கு நீங்க சொல்ல முடியாது. அதாவது எந்த காலத்துக்கு அச்சு உலகம் வெளிப்பட்டுச்சோ, பிரிண்ட் உலகம் வெளிப்பட்டுச்சோ, அந்த பிரிண்ட் வெளிப்படுவதற்கு முன்னால வரைக்கும் கையால தான் எழுதினாங்க, இப்பையும் கையால எழுதுறாங்க, இப்பையும் கையால தான் எழுதுறாங்க. ஆனா பிரிண்ட் வெளிப்படுவதற்கு முன்னால் எல்லா இடங்களையும் கையால் எழுதிதான் குர்ஆன் ஓதினாங்க. இதை எல்லாத்தையும் நீங்க சேருங்க, எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு இந்த குர்ஆன்ல விட்டு போட்டு இன்னொரு குர்ஆன் நம்ம அடிக்க போறோம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்க என்று சொன்னால், உங்களுக்கு இப்ப என்ன பிரிண்ட்ல என்ன குர்ஆன் இருக்குதோ அந்த குர்ஆனுடைய ரிசல்ட் தான் உங்களுக்கு அச்சுலகத்துக்கு வருமே தவிர வேற எந்த வேறுபாடும் என்ன செய்யாது, வராது. உலகத்துல ஒரு கையெழுத்து பிரதியை உறுதிப்படுத்துவது இப்படித்தான் உலகத்தில் உள்ள முறை. அப்ப உலகத்தில் உள்ள முறைகள்லயே மிக உச்சகட்டமான உறுதியான முறையில குர்ஆன் என்ன செஞ்சுக்குது, கையெழுத்து பிரதி மூலமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப எங்களுக்கு அசல் பிரதி ஒன்று தேவையா, அது அப்படி அப்படி அங்கு அசலுக்கு போகணும் என்ற எந்த தேவையும் இல்லை, முதல்ல அந்த அறியாமை விட்டுருணும். அப்படின்னா யார்கிட்ட தேவைங்களுக்கு, செய்தி இப்னு சாபித் உபை இப்னு காபித் அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதியல்லாஹு அன்ஹு இவங்க எழுதின கையெழுத்து பிரதி தான் என்ன செய்யணும், எடுக்கணும், அங்க அசலுக்கு போறேன். அப்படி ஒரு தேவை இல்லை உலகத்துல, அப்படி ஒரு தேவை உலகத்துல இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சில அந்த மாதிரி சில அதாவது தவறான விளக்கங்கள் சொல்லுவாங்க. உதாரணமா இமாம் அபூ ஹனீஃபா மார்க்க அறிஞரல் என்பதற்கான ஆதாரம் என்ன தெரியுமா, அவர் எழுதின ஒரு புத்தகமும் இல்லை. அவர் ஏதாவது புத்தகம் எழுதி, ஒரு அறிஞர்னா நிறைய புத்தகம் இருக்கணும், அப்படியா இல்லையா. இமாம் அபூ ஹனீஃபா ஒரு புத்தகம் எழுதலை, இதிலிருந்தே விளங்குது அவர் வந்து ஒரு கன்றக்காரர், அவர் சும்மா இந்த பில்டிங் கட்டுற வேலையில தான் கூடுதலாக என்ன செஞ்சிருக்கிறாரு, ஈடுபட்டு இருந்திருக்கிறாருன்னு விளங்குது அப்படின்றாங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் எழுதின புத்தகம் யார்டையா கையில் இருக்குதா, இல்லை. அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதியல்லாஹு அன்ஹு புத்தகங்கள் யார்டையா கையில் இருக்குதா, இல்லை. அப்படின்னா அவங்க என்ன, எந்த காலத்துல புக்கு எழுதி வெளியிடுற பண்புகள் இல்லையோ, எந்த காலத்துல இந்த மாதிரி எழுதி எனது புத்தகம் என்று சொல்ற அந்த நிலைமை இல்லையோ, அந்த காலத்துல எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. அபூ ஹனிஃபா முதலாவது இமாம்கள், பிரபல்யமானவர்ல நாலு இமாம்கள் முதலாவது இமாம், தாபீன் கட்ட காலத்துக்கு மிக நெருக்கமானவர். அந்த காலத்துல எழுதல, அந்த காலத்துல ஒரு புத்தகம் என்ன செய்யல, வரல. அதனாலதான் அபூபக்கருக்கோ உமருக்கோ உஸ்மானுக்கோ அலிக்கோ ரதியல்லாஹு அன்ஹு யாருக்கும் ஒரு புத்தகம் என்ன செய்யல, இருக்கல. எனவே புத்தகம் இல்லை என்பது குறையல. ரசூலுல்லா சொன்னதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிக்குதா இல்லையா? அபூ ஹனிஃபா சொன்னதெல்லாம் கிடைச்சிருக்குது, சொன்னதெல்லாம் கிடைத்திருக்கிறது. அப்ப எனவே எதை எப்படி வாதிக்கணும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அசல் பிரதி இருக்கிறதான் யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கடா, குர்ஆனுடைய மூலம் மூலப்பிரதி ஸைத் இப்னு சாபித், உபை இப்னு கஅப், அதே போல அலி ரதியல்லாஹு அன்ஹு இவங்க எழுதின பிரதி என்ன கேட்டா, இந்த கேள்வி மூலம் அறியாமை என்பதை விளங்கப்படுத்தணும். இந்த கேள்வி அறியாமை என்பதை விளங்கப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அசல் பிரதி இந்த இடத்துல நம்ம கேட்பதாக இருந்தால், ரசூலுல்லாங்க யார் சொல்லி எழுத வச்சாங்களோ அவங்களோட பிரதி தான் அசல் பிரதியாக இருக்கும். மற்ற ஒன்றுமே நான் அசல் பிரதியாக வர முடியாது. அப்படி ஒரு பிரதி பார்க்கிறேன் உலகத்தில் ஒரு சிஸ்டம் இல்லை. பார்த்து எழுதினால் அசல் பிரதி தான். ஒருவர் சொன்ன செய்தியை அவர் சொன்ன வடிவில் நான் பாடமாக்கி இன்னொருத்தர சொன்னேன்டா, நான் நம்பகமானவராக இருந்தால் அது சரியான செய்தி தான். அதுதான் உலகத்துடைய முறைமை. எனவே இந்த மூன்றாவது பகுதி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். குர்ஆன் நிறைய கையெழுத்து பிரதி, நீங்கள் போன நூற்றாண்டுள்ள கையெழுத்து பிரதி உங்களுக்கு கிடைச்சாலும் அது அது வந்து ஒரு பொக்கிஷம். அதுக்கு முந்தின நூற்றாண்டில் கிடைச்சாலும் அது ஒரு பொக்கிஷம். ரெண்டாம் நூற்றாண்டில் கிடைச்சாலும் அது ஒரு பொக்கிஷம் என்பது புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நான்காவது உங்களுக்கு தெரியும், அதாவது தஷ்கந்த். இன்றைக்கு ரஷ்யாவுடைய அதாவது இது கேள்விக்கக்கூடிய அதில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆனுடைய ஒரு மூல கையெழுத்து பிரதிக்குன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே, இதுதான் உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் எழுதப்பட்டது. அப்படி துருக்கியில் ஒன்று இருக்கேன்னு சொல்லுவாங்க. ரெண்டு உஸ்மான் காலத்துக்கு சம்பந்தம் இல்லாதது, ரெண்டு பிரதியும் உஸ்மான் ரதியல்லாஹு காலத்துக்கு சம்பந்தம் இல்லாத பிரதி, பிற்காலத்தில் எழுதப்பட்ட பிரதி. நீங்கள் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு சாஃப்ட்வேராக அந்த ஸ்கேன் பண்ணி போட்டாங்க, அங்கே போய் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தஷ்காந்தில் இருக்கக்கூடிய அசல் பிரதி உங்களுக்கு சாஃப்ட்வேராக டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிட்டு சூறா அடிச்சிங்கன்னா அந்த பக்கம் என்ன செய்யும், அது வரும். நீங்கள் அங்கே போய் பார்த்தா எப்படி பார்க்கணுமோ அந்த பக்கம் உங்களுக்கு என்ன செய்யும், உதாரணமாக சூரத்துல் பக்ராவுடைய 27 வசனம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பக்கம் உங்களுக்கு என்ன செய்யும், நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வரும். அந்த பக்கம் உங்களுக்கு முன்னானது இப்படி தான் எழுத்திருக்குது அப்படின்றது சாஃப்ட்வேரை என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை போட்டிருக்கிறாங்க. ஆனால் அது அந்த காலத்தை சேர்ந்த ஒரு பிரதி கிடையாது. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தை சேர்ந்த ஒரு பிரதி அல்ல அது. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்து பிரதி தான் இப்போ கையில் இருக்கிறது. இதெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்து பிரதி தான். உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் எழுதப்பட்ட அந்த பிரதி கிடைக்கணும்னு யாராவது சொல்கிறாங்க இருக்குது. இது எப்படி சொல்கிற மாதிரி இருக்கு, உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு கருத்தை சொன்னார்கள், வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் இருக்குது எங்கள் கையில் இல்லை. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க, இல்லை இவர் சொல்லிக்கிறாரு, இவர் சொன்னா மட்டும் ஆதாரமா, அவருக்கு இவர் சொல்லிக்கிறார், அவருக்கு இவர் சொல்லிக்கிறான்னு சொல்றோம் தானே, அது வாய்ஸ் ரெக்கார்டிங்கா தானே எடுக்கிறோம், அதுதான் எழுத்தும். எழுத்தும் அதே தான், எங்களுக்கு சொல்லு அதான் நம்பகமான ஒரு விஷயம் கிடைச்சிட்டேன்னா அதுக்கு ஒப்பிடக்கூடிய அமைப்புல எல்லா பிரதிகளும் உங்களோட கையில இருக்குதுன்னு சொன்னா அதை விட ஒரு உறுதித்தன்மை தேவையில்லை. இது அன்புள்ள சகோதரர்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த நீங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அசல் பிரதி அப்படின்னு சொல்றதுனா உஸ்மான் காலத்து அசல் பிரதி எல்லாம் இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு எழுத்து முறை என்ன செஞ்சது இருந்தது, அதிலேயே கண்டுபிடிச்சிக்கலாம். இது சம்பந்தமா தனி நூட்களை எழுதப்பட்டிருக்கு அசல் பிரதி அல்ல என்று அது சம்பந்தமான ஆய்வு செய்யக்கூடியவர் எழுதியிருக்கிறார்கள். நான்காவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், குர்ஆனுடைய எழுத்து அப்படியே பாதுகாக்கப்படுறதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, அது உலகத்தில் வேற எதுக்கும் இல்லை. என்ன எழுத்து ஏதோ அதான் வாய்ஸ், இங்க ரெண்டு முறையில் பாதுகாக்கப்பட்டிருக்குது. எழுத்து எப்படி இருக்குதோ அது எப்படி வாசிக்கப்பட வேண்டும் என்ற வாய்ஸ் என்ன செஞ்சுக்குது பாதுகாக்கப்பட்டிருக்குது. அது எப்படி வாசிக்கப்பட வேண்டும் என்பது நீங்க உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையும் எடுத்தாலும் என்ன செஞ்சிருவான், அதே மாதிரி சொல்லுவான். நீங்க எல்லாரும் ஒரு இடத்த கலெக்ட் பண்றீங்கன்னு வைங்களே, இப்ப உள்ள ஒவ்வொரு பிரதேசத்திலே உள்ள நல்ல வயோதி படம் 90 வயது ஹாஃபில் எடுங்க, நல்ல இளம் வயசுல உள்ள ஒரு 10 வயசு ஹாஃபில் எடுங்க, ஒரு நடுத்தரம் உள்ள ஒரு 50 வயசுல உள்ள ஹாஃபில் எடுங்க, அது போல வடக்கில கிழக்கில தெற்குல மேற்குல எல்லாரும் எடுங்க, எல்லா கையெழுத்து பிரதி எங்க எடுத்தா எல்லாம் பிடிக்குது, வாய்ஸ் அதுதான், எழுத்து அதுதான், முறை அதுதான். அப்ப எழுத்து பிரதியை உறுதிப்படுத்த இதை விட ஒன்று தேவையா, இதுதான் எழுதப்பட்டது என்பதை உறுதிப்படுத்த இதை விட ஒன்று தேவை கிடையாது. அப்போ அது எந்த கையெழுத்து பிரதிக்கும் இப்படி இல்லை. இப்ப சஹிஹுல் புகாரியே எடுங்களே, சஹிஹுல் புகாரி எடுத்தா கூட அப்படி உறுதிப்படுத்த முடியுமா, எது வாய்ஸால உறுதிப்படுத்த முடியுமா, இது வாய்ஸால என்ன செய்யலாம், குர்ஆனுக்கு அதாவது நம்ம இந்த குரலால் உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்புல என்ன செய்யுது குர்ஆனுடைய எழுத்து முறை இருக்குது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறுதித்தன்மை, அந்த பாதுகாப்பு என்பது எங்களுக்கு இன்னொரு பிரதி என்கின்ற ஒரு பேச்சு என்னது எங்களுக்கு தேவை கிடையாது. இன்னொரு பிரதி என்கின்ற பேச்சு, இன்னொரு மூலம் தேவை என்கின்ற ஒரு பேச்சு எங்களுக்கு தேவை கிடையாது. அந்த அளவுக்கு தூய்மையான முறையில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு அற்புதம், அது என்ன தெரியுமா, ஐந்தாவது விஷயம் அதான் மிகப்பெரிய அற்புதம். உஸ்மான் ரதியல்லாஹுடைய காலத்தில் எப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதப்பட்டிருந்தது என்பது எழுத்துலக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ல, நான் சொல்றது எழுத்து எழுதி வச்சுக்கிறான். இத்தனை நுக்தாக்கள் இதில் இருந்தது, இன்னும் எழுத்து இருந்தது, இப்படி சொல்லி இருந்தது, இதுக்கு யா இருக்கல, இதுக்கு யா இருந்தது, இதுக்கு வா இருக்கல, இதுக்கு வா இருந்தேன்னு புக்கு எழுதிக்கிறாங்க. எப்படி அதான் மிக முக்கியம். அதான் மிக முக்கியமான செய்தி என்னன்னா, இப்ப லீலா ஃபி குரைஷ் எப்படி எழுதப்பட்டிருந்தது என்பதை தனியான செஞ்சுக்கிறாங்க, எழுதி இருக்கிறார்கள். லீலா ஃபி குரைஷ் என்பது இதுல யா இருக்கல, இதுல யா இருந்தது, இதுல அலிஃப் இருக்கல, இதுல அலிஃப் இருந்தது, அப்படி என்பதை எழுத்துல எழுதி வச்சுக்கிறாங்க, எழுத்துல எழுதி வச்சுக்கிறாங்க. அது எப்படி என்ன, உதாரணமா இப்ப முழு குர்ஆனும் எரிச்சிட்டாங்க, எப்படி எழுத்து வடிவம் இருந்தது என்பதுக்கு எந்த பிரதியும் இல்லைன்னு வைங்க, அந்த புக்கெல்லாம் எடுத்தோம்டா, எப்படி எழுதப்பட்டிருந்தது என்பதை விளங்கப்படுத்துற புக்கு அதெல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா, உஸ்மானோட காலத்துல எங்க யாவை விட்டாங்க, எங்க அலிஃபை கூட்டினாங்க, எங்க அலிஃபை குறைச்சாங்க, எங்க வாவை போட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு மறுபடியும் ஒரு பிரதி என்ன செய்யலாம், கொண்டு வந்துடலாம், மறுபடி ஒரு பிரதியை கொண்டு வந்து விடலாம். சுபஹானல்லாஹ், இதை விட ஒரு உறுதித்தன்மை தேவையா? எனவே இன்றைய காலத்தில் இருந்து கொண்டு நம்ம ஒரு ஹிஸ்டரியை வாசிக்கிற நேரத்தில், ஒரு தொகுக்கப்பட்ட வரலாறை வாசிக்கிற நேரத்தில், சும்மா யோசிச்சு யோசிச்சு விளக்கம் சொல்லக்கூடாது. ஒவ்வொன்றுக்கு என்ன செய்யக்கூடாது, யோசிச்சு யோசிச்சு இதுக்கு இப்படியா இருக்கும், அப்படியா இருக்க மாட்டாலும் என்ன செய்யக்கூடாது, நம்ம விளக்கம் சொல்லி விடக்கூடாது. அப்படி விளக்கம் சொன்னால் என்ன செய்யும்னா, தலைகீழாக மாட்ட வேண்டியெல்லாம் வரும். அதனால தான் அதாவது முஸ்தகீமுக்கு முஸ்தஃபீமன் வாசிக்க வேண்டிய நிலைமை என்ன செஞ்சது ஏற்பட்டது. ஏன், சில குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்தகீமுக்கு என்ன ரெண்டு டொட்டு தானே வரும், அதுக்கு ஒரு டொட் போட்டிருப்பாங்க, ஒரு டொட் என்ன செஞ்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டைல வாசி பழகி என்ன செய்வோம், இது நசராத்தில் முஸ்தஃபீமன் போட்டிக்கிறாங்க, இவ்வளவு விளையாடிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் குறிப்பிட்ட ஓதல் முறையில் எழுதப்படக்கூடிய அந்த குர்ஆன் முறைகளில் டொர்னோக்கு தான் போட்டிருக்கோம், காஃபா தான் வாசிக்கணும். அதை காஃபா தான் என்ன செய்யணும், முஸ்தகீமா தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும். ஆனால் ஒரு டொட்டு தான் என்ன செஞ்சிருப்பாங்க, அதுல போட்டிருப்பாங்க. இதை தெரியாம வாசிச்சா என்ன செய்ய வேண்டி வரும், பிழை விட வேண்டி வரும். அதாவது மன் தக்கல்லம ஃபி கைரி ஃபன்னி அதாபில் அஜாயிப், தன் துறை அல்லாத இன்னொரு துறையை யாரா பேசினாங்கன்னா அந்த துறைக்குள் உள்ளவங்க ஆச்சரியப்படுற மாதிரி செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பானுவான். அந்த துறையில் உள்ளவங்க நம்ம இதை படிக்கலையேன்னு அந்த துறையில உள்ள ஆச்சரியப்படுவான், அப்படியான செய்தியெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பாங்களாம். அந்த மாதிரியான ஒரு அறியாமை இதுல நிகழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். இது நீங்க இன்றைய ரிசல்ட்டை புரிஞ்சு கொள்ள வேண்பதற்காக நான் சொன்னது, சிறந்த முறையில் எல்லா வகையிலையும் பாதுகாக்கப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இது ஒரு வடிவமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு இது தொகுக்கப்பட்ட முறையுடைய இன்றைய ரிசல்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் முதலாவது என்ன முன்வைப்பாங்கன்னா, இது வந்து தொட்டு காட்டுகின்ற விஷயம் மட்டும்தான், நான் இப்போ பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் தொட்டு காட்டுற விஷயம் மட்டும்தான், சில்சிலா இருக்காது. முதலாவது விஷயம் சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நம்ம போகிற நேரத்தில் எப்படி போவோம்டா, எல்லாம் எழுத தெரியாத மக்கள், ஒன்றும் அறிவு இல்லை, கணக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாத மக்கள், ஹதீஸை மட்டும் நல்லா பாடமாக்கி என்ன செஞ்சிருந்தாங்க, அறிவிச்சிருந்தாங்க, அதனால தான் பிற்காலத்தில் தொகுத்தாங்க என்ற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நம்மளை சஹாபாக்களுக்குள்ளே என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. அதில் ஒரு ஹதீஸை சொல்லிக் கொள்வாங்க, இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துபு வலா நஹ்சுப், நாங்கள் வந்து உம்மியத்தான் ஒரு சமுதாயம், லா நக்துபு வலா நஹ்சுப், எழுத தெரியாது, எங்களுக்கு வாசிக்க கணக்கெல்லாம் பார்க்க தெரியாது, அதனால மாசம் என்பது என்ன செய்யும், 29 30 அமையும் ரசூல் அப்படி எண்ணி காட்டுறாங்க. அதாவது சஹாபாக்களுக்கு இந்த 1, 2, 3 கூட என்ன செய்யாது, என்ன தெரியாது என்று ரசூல்லாங்க, அதாவது அனுதாபாலை ரசூல்லாங்க எப்படி சொன்ன மாதிரியாத, நம்மளுக்கெல்லாம் எழுத பாசிக்க வராது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதனால மாசத்துக்கு கொஞ்சம் கணக்கு பார்த்து புறைய பார்த்து என்ன செஞ்சுக்கங்க, முடிவெடுத்துக்கங்க அப்படின்னு ரசூல்லாங்க மிச்சம் ஒரு அனுதாபத்தோடு சொன்ன மாதிரி அந்த ஹதீஸ். சுபஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய உயர்ந்த ஒரு மரியாதைக்கு சொன்ன செய்தி அது, இன்னா உம்மத்துன் உம்மியா, நாங்கள் ஒரு உம்மியத்தான சமுதாயம், லா நக்துபு வலா நஹ்சுப், எழுத தெரியாத இல்ல எழுதாத, வலா நஹ்சுப் கணக்கிட தெரியாத இல்ல கணக்கிடாத சமுதாயம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கணக்கிட தெரியாத சமுதாயம் அல்ல, எழுத தெரியாத சமுதாயம் சொல்ல, லா நத்ரி அன் நக்துப அல்ல, லா நத்ரி அன் நக்துப அல்ல, லா நக்துப் வலா நஹ்சுப், எழுதாத கணக்கிடாத சமுதாயம், செய்ய மாட்டோம் இதை. எனவே நீங்கள் பிறை கண்டு நோன்பை வையுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள், உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இது எழுத தெரியாம வாசிக்க தெரியாம நம்மளுக்கு இதை தவிர வேற வழி இல்லைன்றதுக்கு சொன்ன செய்தி அல்லது, இது எங்களுக்கு இதை தவிர வேற வழி இல்லை என்பதற்காக சொன்ன செய்தி கிடையாது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இந்த அடிப்படையில் நீங்க நினைத்து விட்டீர்கள் சொன்னால், இது நம்ம புரிஞ்சுங்கன்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் என்ன சொல்ல வராங்க தெரியுமா, இந்த உலகத்தில் நம்ம எழுதாத வாசிக்காத சமுதாயம் என்பது பிறையோடு சம்பந்தப்பட்டு நான் விளங்கப்படுத்தினேன்டா திசை போயிடும். ஆனா இது சம்பந்தமாக, அதாவது இந்த சிஸ்டம் ஆஃப் குரோனாலஜி, கால கணிப்பு முறையின், அதாவது அந்த முறைமையும் வரலாறும் ஹிஜ்ரி ஆண்டுமானமும் அப்படின்ற ஒரு கட்டுரை சம்பந்தமாக நான் விரிவாக தொகுத்திருந்தேன் ஒரு 40-50 பக்கத்துக்கு. உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 40 கேலண்டர்ஸ், 40 நாட்காட்டிகளை தொகுத்து, சைனால, அமெரிக்காட, ஜப்பான்ட, யூதர்கள்ட, இப்படி என்று உள்ள கேலண்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் தொகுத்து ரசூலாங்க ஏன் எழுதாத கணக்கிடாத சமுதாயம் என்று சொன்னாங்க. பிற விஷயத்தில் யாராவது கணக்கிட்டால் எழுதினா என்ன நடக்கும் என்பதுக்கு அந்த 40 கேலண்டரை ஆதாரம் காட்டி என்னென்ன நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு காட்டி, எழுதாம வாசிக்காம இந்த கணக்குல புறைய மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் ஒழுங்கா என்ன செய்யறோம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு மாசம் மாறல, முஹர்ரம் முஹர்ரம் தான், சஃபர் சஃபர் தான், ரபியுல் அவல் தான், 29 நாள் தான், 30 நாள் தான், பிப்ரவரிக்கு ஒரு நாள், டிசம்பருக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் ஜூலியஸ் சீசருக்காக வேண்டிய ஒரு நாளை தூக்குறது குறைக்கிறது கூட்டுறது, ஒகஸ்டியனுக்காக வேண்டிய ஒரு நாளை கூட்டுறது குறைக்கிறது, இந்த வேலையெல்லாம் நம்ம என்ன செய்யல, கேலண்டரை செய்யறோம். நம்ம செஞ்சதெல்லாம் என்ன, நம்மளுக்கு இஞ்சி போனா இஸ்லாமிய சமூகத்தில் என்ன கருத்து முரண்பாடு வரும், இன்றைக்கு பெருநாளா நாளைக்கு பெருநாளா, இன்றைக்கு நோம்பா நாளைக்கு நோம்பா, எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெருசு. ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லை, ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லை. சூரிய கேலண்டரை பார்த்து பெருநாள் கொண்டாடுறவங்களாம் ஒரு நாளில் கொண்டாடுறாங்கன்னு யார் சொன்னது? போன தடவை ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சூரியன் எங்கிருந்ததோ அந்த தடவை அடுத்த வருஷம் அதே இடத்த வச்சு அவங்க பெருநாள் கொண்டாடலை, மாறிடுச்சு. ஆனால் 15 ஜனவரி அப்படியே ஆகிடுது, அவ்வளோதான். 15 ஜனவரி அப்படியே வச்சுக்கலாம் தானே, பெரிய வேலையா? இது ஒரு சாதனை இல்லை. 15ஜனவரி அப்படியே வைத்துக்கலாம், உங்களுக்கு மாறவே மாறாது அது. ஆனால் எந்த சீசன் அங்கனைக்கு வந்துச்சோ அந்த சீசன் விலகி இருக்கும், அந்த சீசன் என்ன செய்யும், விலகி இருக்கும். அதனால தான் இந்திய கேலண்டருக்கு என்ன பேர், கிரிகோரியன் கேலண்டர். அந்த போப் வந்து கொஞ்சம் மாற்றம் செஞ்சு காப்பாத்துங்கப்பா, சூரியனுடைய சீசனையும் சூரியனுடைய கேலண்டரையும் என்ன செய்யுங்க, காப்பாத்துறதுக்கு செஞ்ச அட்ஜஸ்ட்மெண்டால தான் கிரிகோரியன் கேலண்டர் என்ன செஞ்சுக்கிறோம், பேர் வைத்திருக்கிறோம். கணக்கு பார்த்து மற்றவங்களோட கையில கொடுத்தீங்களோ அது அந்த குரூப்ட மட்டும்தான் இருக்கு. நம்மளாம் கோல் பண்ணி தான் கேட்கணும், இந்த கணக்கு சொல்லுங்க, நீ போற கண்டுட்டீங்களா இல்லையான்னு நம்ம பார்க்க முடியாது. நம்ம கணக்கு கேட்டு கணிக்கணும், நம்மளுக்கு தெரியாதே, கணக்கு கேட்டு கொண்டிருக்க வேண்டும், சிறந்த முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். லா நக்துபு வலா நஹ்சும், நாங்க எழுதாத கணக்கிடாத சமுதாயம் என்று ரசூல் நாங்க சொன்னது தெரியாதுக்கல்ல. ஜக்காத்துடைய கணக்கு பார்த்து எங்களுக்கு அறிவிச்சவங்க யாரு, பாப்பமா அந்த கணக்கு, கல்குலேட்டர் இல்லாம கம்ப்யூட்டர் இல்லாம ஜக்காத்து கணக்கு கொஞ்சம் பார்த்தா விளங்கும். ஜக்காத்து கணக்கை நம்ம கொஞ்சம் பார்த்தா ஒட்டகத்துக்கு எவ்வளோ, ஆட்டுக்கு எவ்வளோ, மாட்டுக்கு எவ்வளோ, 40 என்ன, 120 என்ன, 200 என்ன, 400 என்ன, என்னது பார்க்குற நேரத்தில் விளங்கும். ஜக்காத்து கணக்கை மிஸ் ஆகாமல், இன்னும் சொல்ல போனால் இந்த கல்குலேட்டர் சமுதாயம் அன்றைக்கு இருந்திருந்தா அந்த குரூப் ஒழுங்காக கொண்டு வந்து சேர்த்திக்காது. ஏன், என்ன இதில் உள்ள நம்பிக்கை தான். ஆனால் மன்னனத்தில் உள்ள சமுதாயம் என்பதனால கணக்கை ஜக்காத்தில் சரியான முறையில் கொண்டு வந்து என்ன செஞ்சுக்குது, சேர்த்துரு. கணக்கு தெரியாத சமுதாயம் எப்படி தான் சொல்கிறது, இதுக்கு எப்படி சொல்ல முடியும். இரண்டாவது தியா, குட்ட பரிகாரத்துக்கான கணக்கு இருக்குது, இப்படி நடந்தா இப்படி, இந்த விரலுக்கு இப்படி, இந்த மூக்கு இப்படி, இந்த பரிகார கணக்கு இருக்குது, இதை கொண்டு வந்து சேர்த்தது யாரு, நபித்தோழர். மீராசு சட்டம், வாரிசு உரிமை சட்டம், 4ல் 1, 2ல் 1, 8ல் 1, 5ல் 1, 10ல் 1 போறோமே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றானே, மனனம் இருக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாங்க. அதுல சுமுன், சுலுஸ், அதே போல சுதுஸ், ருபு, இந்த மாதிரியான கணக்கு இருக்குது. இந்த பின்னல் கணக்கு, பின் அதுக்கு பேர் பின்னல் கணக்கு வழங்கிட்டே, இந்த பின்னம் சம்பந்தமான அந்த கணக்குகள் இருக்குது. இந்த கணக்கில் கொண்டு வந்து எங்கள்கிட்ட சேர்த்தவங்க யாரு, நபித்தோ. எப்படி கணக்கு சொல்லுவாங்க தெரியுமா, நபித்தோட்ட போய் கேட்பாங்க, இப்படி மௌத்தாயிட்டாங்க, இந்த ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அது நேரம் பாட்டிக்கிறாங்க, உங்களை என்ன கணக்கு, நான் இஜ்திஹாத் செய்து சொல்றேன், அந்த இடத்துல கணக்கு சொல்லுவாங்க, இவருக்கு 8ல் 1 கொடுங்க, உங்களுக்கு 6ல் 1 கொடுங்க, உங்களுக்கு 5ல் 1 கொடுங்க. இப்போ சொன்ன முடியுங்களே, இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண மறந்துட்டேன்னா, அந்த கணக்கு பார்க்குற மீரா சாஃப்ட்வேரை கொஞ்சம் நெலுங்கன்னு போட்டு தான் பார்க்கலாம், அந்த லெவலில் நம்ம இருக்கிறோம். ஆனால் கணக்கு யார் பார்த்தாங்க, நபித்தோழர்கள் பார்த்தார்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். இவ்வளவு கணக்கை கொண்டு வந்து சேர்த்தது யாரு, நபித்தோழர். அப்போ எப்படி எழுத தெரியாத சமுதாயம், படிக்க தெரியாத சமுதாயம் என்று சொன்னது பிளே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதாத வாசிக்காத சமுதாயம் என்று சொன்னாங்களே தவிர, எழுத தெரியாத வாசிக்க தெரியாத சமுதாயம் என்று சொல்லலை. இன்னொன்று, இவ்வளவு நபித்தோழர்களை தெரிஞ்சிருக்குதானே, அப்பயே ரசூலாங்க எப்படி காட்டினாங்கன்னு கேட்கிறான், 10 10 அப்படின்னு காட்டினாங்க. நபித்தோழர்களுக்கு எவ்வளவு ஜாகிலிய மக்கள் கணக்கு வேலை செஞ்சாங்க தெரியுமா, முஹர்ரம் மாசத்துல யுத்தம் நடக்கணும், நடக்கலாமா, ஜாகிலிய மக்களுக்கு நடக்கக்கூடாது, அதனால அங்க வர்றது கலம்மஸ் என்றால் இருப்பாரு, கலம்மஸ், அதனால தான் கேலண்டர் வந்திருக்கலாம். கலம்மஸ் அவருடைய ஜொப் என்னன்னு சொன்னா, யாருக்காவது மாசத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறது. முஹர்ரம் மாசத்துல யுத்தம் நடக்கணும், அப்ப துல்ஹிஜ்ஜாலே ஆரம்பிச்சிடணும் விளையாட்டு, துல்ஹிஜ்ஜாலேயே விளையாட்டு ஆரம்பிச்சிடணும். அதுக்காக வேண்டி அவர் என்ன செய்வார், ஜாகிலிய காலத்துல முஹர்ரத்தை எப்படி பிட் போடுறது என்று ட்ரை பண்ணுவார். முஹர்ரம் மாசத்தை பிட் போடுறது எப்படி, எங்கிருந்து ஆரம்பிக்கணும், எங்கிருந்து இதுக்கு ஆரம்பிக்கணும், நம்மளுக்கு ஓட்டாதுக்கு கொஞ்சம் 10 வருஷம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும். அதை கொண்டு வந்து சேர்ப்பாரு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் இறுதி ஹத்தில சொன்னாங்க, வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளில் உலகம் எப்படி இருந்ததோ அது போன்று இன்று காலங்கள் மாறிச்சு, காலங்களை சரியா கொண்டு வந்துட்டேன். அதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் வசனம் இருக்கிற இன்னமன் நசீஉ ஜியாதத்து ஃபில் குஃப்ர், நீங்கள் மாதத்தில் கூட்டி குறைப்பது குஃப்ர் என்ன. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இருக்கிற மாதத்தில் கூட்டி குறைப்பது குஃப்ர். இந்த வேலை செய்யாதீங்க, கணக்குக்கு கையில கொடுத்தீங்களா எல்லாம் செய்யலாம், அந்த மாதிரி செய்யாதீங்க. குர்ஆன்ல வரும் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலே மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் 12 தான். இந்த கணக்கே போட்டு இஸ்லாம் மாதங்கள் 12 மறுக்கல, யாரும் அந்த வேலை செஞ்சாங்க 13 ஆக்கி விட்டாங்க. மாதத்தை செஞ்சாங்க 13 ஆக்கி, நாங்க வேலை எல்லாம் செஞ்சோம். அல்லாஹ் படைச்ச நாள் இருந்து 12 மாதம் தான். வாரம் வேணும்னா இருக்காம இருக்கலாம், ஒரு வாரத்துக்கு 7 நாளா 10 நாள் அதெல்லாம் பிரச்சனை நடந்துருக்குது. ஆனா இது மிக முக்கியம், என்ன புரிஞ்சுக்கணும், இந்த கணக்கு போட்டு மாசம் மாத்திர குரூப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு மாதம்ன்றது இப்படித்தான் கணக்கு காட்டுறாங்களே, இதை நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா உண்டு இப்ப என்ன தெரியாதானே, அதனால 10, 20, 29 எப்படி காட்டணும், இதே என்னன்னு இல்லையா, இதை என்னன்னு கேட்கிறேன். அப்ப நபித்தோழர்களுக்கு ஏன் இப்படி காட்டினாங்க தெரியுமா, ஒரு 10,000 என்று சொல்லி நம்மளுக்கு இந்த 10 வரலாறு சொல்ல தெரியுமா, சொல்ல தெரியாது. நபித்தோழர் சொல்லுவாங்க, நபித்தோழர்கள் இப்படி காட்டு, உதாரணத்துக்கு அதை இந்த அடையாளத்தை நான் ஞாபகம் வச்சுக்கல, கிட்டத்தட்ட 88 லட்சம் கணக்கு போட்டிருக்கிறான். உதாரணமா இப்படி காட்டினாங்கன்னு இதுக்கு ஒரு அர்த்தம் வைக்க மாட்டேது, 50,000 உதாரணமா. இப்படி வடிச்சாங்க இது 8,000, இப்படி பிடிச்சாங்க இது 5,000 உதாரணத்துக்கு, சரியா, இப்படி பிடிச்சாங்க இது 82 உதாரணம். இப்படி மெத்தட் வச்சிருந்த குரூப் அது, கணக்குக்கு இப்படி காட்டு ரேட் பாபா சார் முடிச்சு உலோட முடிச்சிருவோம், உலோட முடிச்சிருவோம் என்ன 5,000 முடிச்சிருவோம்னு அர்த்தம். நம்ம என்ன செய்ய வேண்டி வரும், இப்படி காட்டி 3 முட்டை சேர்த்துக்கடா அதுல என்னது அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா அவங்க அப்படி காட்டினா அது 5,000, அது 10,000, அது 20,000, இது 30, இது 8, இது 7, இப்படின்னு இந்த 10 வரலாறு சிம்பிளா என்ன செய்வாங்க முடிச்சிருவாங்க. பழகிய இயற்கைக்கு பழகிய சமுதாயம், நம்ம எழுத தெரியாது வாசிக்க தெரியாது அப்படி அப்படி இல்லை. ஆனால் இது அர்த்தம், நான் இப்ப சொல்ல வந்தது அர்த்தம், சஹாபாக்கள் உம்மிய எழுத வாசிக்க தெரியாத நிலை அதிகமாக இருக்கவில்லை என்பதற்காக சொல்ல வரல, பெரும்பாலும் அப்படிதான் இருந்தது, உம்மியத்தான் அவங்கள்ட்ட இருந்தது. என்ன படிப்பறிவற்ற வாசிப்பறிவற்ற மக்களாகத்தான் இருந்தார்கள், எழுத்தறிவற்ற மக்களாகத்தான் அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. ஆனா ஒத்தனுமே எழுத தெரியாம இருந்தாங்கன்ற லிஸ்ட்ல என்ன செய்யல இருக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், நல்லது பாஸ ஃபில் உம்மியின ரசூலா, அதாவது எழுத வாசிக்க தெரியாத மக்களுக்கு மத்தியில் அவன் தான் தூதரை அனுப்பினான். அல்லதீன யத்தபிஊன நபியல் உம்மி, உண்மையான நபியை பின்பற்றக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன, எழுத வாசிக்க தெரியாத மக்கள் தான் அங்க இருந்தாங்க, எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் யாருமே இல்லை என்பதற்காக அந்த வாதத்துக்காக தான் நான் என்ன செய்யறேன் சொல்றேன், கணிசமான அளவு எழுத வாசிக்க தெரிந்த மக்கள் இருந்தார்கள். உதாரணமாக அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஒண்ணுமான வரகத்து பண்ண சொல்லியார் முதல் முதல்ல யார கூட்டிட்டு போனாங்க, அவர் எழுதி இந்த ஹீப்ரு மொழி டிரான்ஸ்லேட் பண்ற அரபு டு ஹீப்ரு, ஹீப்ரு டு அரபு, இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய வளர்ச்சியில் அவர் இருந்தவர். அப்ப எழுத தெரிஞ்சவங்க இருந்தாங்களா இல்லையா, அது மாத்திரமல்ல எழுத தெரிந்த அபு சுஃபியான், முஆவியத்து முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு, அதே போல அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹு, இது போல நிறைய கிட்டத்தட்ட குர்ஆன் எழுதினவங்களே ரசூலான காலத்துல 30 லட்சம் பேர் வராங்க. குர்ஆன் எழுதினவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டர் அனுப்புறாங்களே ஒவ்வொரு நாடுகளுக்கெல்லாம், அதெல்லாம் யார் எழுதினாங்க, வேற பாரசீக ரோமத்திலிருந்து கொண்டு எழுத வச்சாங்க இல்லை, எழுத தெரிந்தவங்க நிறைய இருந்தாங்க. அப்ப எழுத தெரிஞ்சவர்கள் நிறைய இருந்தாங்கடா, எழுத தெரியாது எழுத தெரியாது எப்படி சொல்றது, அவங்ககிட்ட போய் கணக்கு பார்க்க வேண்டியதான் சொல்லாங்க, கணக்கு பார்க்க தெரியாம இருந்தாங்க அதனாலதான் செஞ்சாங்கண்டா. இன்றைக்கு எல்லாரும் கணக்கு பார்க்க தெரியுமா, புறைய பத்தி தெரியாது, ஒரு குறிப்பிட்ட குரூப் தானே தெரியும். அது மாதிரி ஒரு 30% இருந்தாங்களா இல்லையா, அவங்ககிட்ட போக வேண்டியதானே, ஏன் போகல, ஏன் சொல்லாங்க போகல, சரிவராது அங்க போக கூடாது, அந்த கணக்கு விளையாட்டு இங்க வேண்டாம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்தது. எழுத தெரிந்தவர்கள் நிறைய இருந்தார்கள், வாசிக்க தெரிந்தவர்கள் நிறைய இருந்தார்கள், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதிகமாக இப்படித்தான் என்ன செஞ்சாங்க, ஒப்பிட்டால் இவங்களோட விகிதாசாரம் குறைவு, அவருடைய விகிதாசாரம் அதிகம். இதை தவிர மற்றபடி எழுதவே தெரியாம என்ற நிலைமையில நம்ம என்ன செய்ய இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ளணும். ஹதீஸை நிறைய எழுதினாங்க, குர்ஆனை எழுதினாங்க, குத்தாபுல் வஹி வஹி எழுதக்கூடியவர் ரசூலுல்லாஹ் நிறைய பேரை நியமித்திருந்தார்கள். இப்ப இதனால என்ன செய்வாங்கன்னா, இப்ப அடுத்த கட்டம், எழுத தெரிந்தவர்கள் நிறைய இருந்தார்கள், இப்ப அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எழுதுறதுக்கான இப்படி நம்ம காகித் அப்படின்றமே, காகித் காகிதம் என்ன தமிழ்ல, இப்ப காகிதம் தமிழ்ல வந்து காகிதம் அது அப்படி நிறைய சொற்களிக்குது. உதாரணமா கசாப், அரபுல கசாப்னா இறைச்சி கடைக்காரன், கசாப்பு கடைக்காரன் தமிழ்ல கசாப்புன்றமே அது பேர் அரபுல கசாப் விளங்கிட்டா, கசாப்னு இறைச்சி வெட்டுறவரால் அதுக்கு தமிழ்ல கசாப்புன்றோம். அது மாதிரி காகித் என்ற சொல் அரபு சொல், அது அரபு சொல் காகிதம். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு தயாரிப்பு முறை என்ன செய்யல இருக்கல. அதனால அன்றைக்குன்னு பயன்படுத்த தோள்கள், பதனிடப்பட்ட தோள்கள், மட்டைகள், இன்னும் என்னென்ன எழுதலமோ அதிலெல்லாம் எழுதி குறிச்சு என்ன செய்வாங்க, அதை வைத்துக் கொள்வார்கள். இந்த மாதிரி குறிச்சு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குன்னு பிரத்தியானமான அவர்களை என்ன செஞ்சாங்க, ஏற்பாடு செஞ்சாங்க. இதை நீங்க எழுதணும். யாரே உதாரணமா, ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இப்போ நிறைய நபி தோழர் என்ன செய்தாங்க, எழுதினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எப்படி எழுதுவாங்க, ஓதி காட்டணும் எழுதுறதில்ல, ரசூலுல்லாஹ் எதை எதை சொல்வாங்களோ அதுதான் எழுதுவாங்க. ரசூலுல்லாஹ் எதை எழுத வேணாம்னு சொன்னாங்களோ அதை எழுத மாட்டாங்க. சில பொழுதுல இது குர்ஆனா ஹதீஸ், ரசூலுல்லாஹ் தண்ட வார்த்தையை சொல்றாங்களா, குர்ஆனா எப்படி முடிவெடுக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னா தான் முடிவெடுக்கலாம். இதை எழுதுங்க அப்படின்னா இது குர்ஆனாக எழுதுங்கன்னா குர்ஆன், லெட்டர் எழுதுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்னருக்கு கடிதம் எழுதுங்கண்டு, அதே குர்ஆன்ல சேர்க்க வாய்ப்பு இருக்குதா இல்ல, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், வகையா வந்து ரசூலுல்லாஹ் எழுதி சொல்லியிருந்தாங்கடா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க இது குர்ஆன் எழுதுங்க அப்படின்னு, ரசூலுல்லாஹ் சொன்னா தான் எழுதுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், இதையும் புரியாம வழங்கப்படுத்திக்கிறாங்க. எப்படி என்று சொன்னால், குர்ஆன்ல அதாவது லைசலக்க, அதாவது மினல் அம்ரி ஷைஉன், உங்களுக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் கிடையாதுன்னு வசனம் இறங்குது. இது உஹத் யுத்தத்தில் இறங்கினதா, உஹத் யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் அந்த பல்லுடைக்கப்பட்ட சபிச்ச நேரத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கினதாம் வருது. இந்த அதாவது பிஹரும் ஊனா 70 நபித்தோழர்கள் போய் கொல்லப்பட்டாங்களே, குனு தோதினாங்களே, அப்ப சபிச்சு தொழுதானுங்களே, அந்த நேரத்தில் இறக்கப்பட்டதாகவும் வருது. இப்ப ஆய்வு செய்யறார் ஒரு ஆள், ஆய்வு செஞ்சு என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரெண்டு நேரத்தில் இறக்கப்பட்டதா இது வருது, இரண்டு நேரத்தில் இறக்கப்பட்டதுல ஒன்றுதான் சரியா இருக்கணும். ரெண்டு நேரத்தில் இறக்கப்பட்டிருந்தால் குர்ஆன்ல எத்தனை முறை வந்திருக்கணும், ரெண்டு முறை வந்திருக்கணும், ரெண்டு முறை இறக்கப்பட்டிருக்கே, ரெண்டு முறை வந்திருக்கணும். ஏன்னா அகீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நாட்டு எத்தனை முறை இறங்கிக்குது, 100 முறை இறங்கிக்குது. அப்ப 100 முறை எழுதப்பட்டிருக்கதா இல்லையா அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லிடுறாங்க. பில 100 முறை இறங்கி ஒரு முறை தான் ரசூலுல்லாஹ் எழுதுங்கன்னா, ஒரு முறை தான் எழுதுவாங்க, இதான் மிக முக்கியம். ஒரு முறை இறங்கி ரெண்டு இடத்துல எழுதுங்கடா, ரெண்டு முறை, யாருடைய கட்டளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளையின்படிதான் எழுதப்படுமே தவிர, எத்தனை முறை இறங்கின்னு கணக்கு பார்த்து எழுதுறதில்லங்க. ரசூல் ஸல்லல்லாஹு எழுதுங்கன்னா எழுதுவாங்க, ரசூலுல்லாஹ் எழுதுவாங்கன்னா எழுத வேணான்னு சொன்னா எழுத மாட்டாங்க. எத்தனை முறை இறங்கினது என்பது அல்ல. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு இரண்டு முறை இறங்கி ஒரு முறை எழுத சொல்லி இருந்தால் ஒரு முறை தான் என்ன செய்யும், அதை எழுதப்படும். பல முறை இதுக்கு சொல்றாங்க தக்ராரு நுசூல், தக்ராரு நுசூல் அப்படின்னா என்ன, பல முறை இறக்கப்பட்டிருக்குது, அதனால ஒரு ஒரு முறை இறக்கப்பட்டீங்க சபபுகள் என்ன செய்யும், இதெல்லாம் சபபு வேறு, ஆனால் ஒரு வசனம் தான் திருப்பி திருப்பி என்ன செய்யுது இறங்குது. ரசூலுல்லாஹ் எழுத சொன்னால் மட்டும்தான் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. இப்போ குர்ஆனை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், மாற்றப்பட்ட வசனம் ஒரு சூரத்தில் முதலாக வருமா, மாற்றிய வசனம் முதலாவது வருமா? குர்ஆனை எடுத்தோம்னா ஒரு சூரத்தை எடுக்கிறீங்க, ஒரு சட்டம் மாற்றப்பட்டுட்டு சாராயம் குடிக்காதீங்க, ஆரம்பத்தில் குடிக்கிறதுக்கு அனுமதி உள்ள வசனமும் குடிக்காதீங்கிற வசனமும் குர்ஆன்ல எது பெஸ்டா வரும், சும்மா யோசிச்சு எழுது, யோசிச்சு எழுதினா இல்ல, அந்த பதில் தான் நான் கடைசியில் சொல்ல போறேன். ஆனா ஆர்டர் படி எழுதினீங்கன்னா எப்படி வரும், மாற்றப்பட்டது, அதாவது குர்ஆன்ல இப்ப நம்ம ஓதிட்டு போறோம், இப்ப உதாரணமா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தயீன். இப்ப மாற்றப்பட்ட முதல் வசனம் கடைசியா இந்த சூரத்துல கடைசியா வருமா, ஃபர்ஸ்டா வருமா, எப்படி எப்படி வரும், மாற்றப்பட்டது கடைசியா வரும், மாற்றியது ஃபர்ஸ்டா வரும், அப்படியா ஒரு ஆர்டர் படி எடுத்துக்கிட்டீங்கடா, முதலாவது இது இறங்கும் உதாரணமா, ஃபர்ஸ்டர் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் இது முதல்ல இறங்கும், உதாரணத்துக்கு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் என்ன செய்யும் இறங்கும். அப்ப இந்த ஆர்டர் படி எழுதினமண்டா, இறங்கின ஓடர் படி எழுதினமெண்டா, மாற்றப்பட்ட வசனம் முதலாவது வரும், இறங்கின ஓடர் படி எழுதினீங்கன்னு சொன்னா மாற்றப்பட்ட வசனம் முதலாக வரும், அதுக்கு பிறகுதான் மற்ற வசனங்கள் இறங்கும், மாற்றிய வசனங்கள் என்ன செய்யும் பின்னால வரும். ஆனா ஒரு சூரத்தின் ஆரம்பம் தான் எப்ப இறங்கினு சொல்ல முடியாது, ஒரு சூரத்தில் இடைப்பகுதி முதலாவது என்ன செஞ்சிருக்கும் இறங்கி, ஆரம்ப பகுதி கடைசியா என்ன செஞ்சிருக்கும் இறங்கி இருக்கும். ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவாங்க இது ஆரம்பம் இது கடைசி. ஏன்னா ஒரு சூரத்தை நீங்க பார்க்கலாம், மாற்றப்பட்ட வசனம் இந்த ஓர்டர்ல வரும் நான் சொல்றேன், அந்த ஓர்டர்ல வராம தலைகீழா என்ன செய்யும் வரும், அந்த ஓடல வராம தலகிலா வரும். அதாவது மாற்றப்பட்ட வசனம் பிந்தியும் மாற்றிய வசனம் முந்தியும் என்ன செய்யும், வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எனவே எழுத்து ரசூல்லாங்க எப்படி எழுத சொல்லுவாங்களோ அப்படித்தான் எழுதுவாங்க. ரசூல்லாங்கட காலத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது. அவர் அவர்கள் தங்களுக்கெல்லாம் தொகுத்து எழுதி முடிஞ்ச அளவுக்கு தங்களோட பிரதிகளை வச்சிருந்தாங்க. அந்தந்த பிரதிகளை தங்களுக்கு மத்தியில் வச்சிருந்த நிறைய பேர்கள் அப்துல்லா இப்னு மசூலாங்கெல்லாம் ஒருவர். அன்புள்ள சகோதரர் ரசூலா மரணிக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலையில மரணிக்கிறாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் உமர் ரதியல்லாஹு வராங்க, அந்த ஆலோசனை சொல்றாங்க. என்ன இந்த பாருங்க, ஒவ்வொரு யுத்தத்திலையும் பலர் என்ன செய்யறாங்க, கொல்லப்படுறாங்க. ஒவ்வொரு யுத்தத்திலையும் பலர் கொல்லப்படுகிறார்கள். இப்படியே போனோம்னு சொன்னா ஹாஃபிதுமார்கள் என்ன செஞ்சிருவாங்க, ஹஃபாதுகள் இல்லாமல் போயிருவாங்க. இப்ப குர்ஆன் அவங்கள வச்சு இப்ப எழுத்துல எப்படி இருந்துட்டாலும் அவங்கள வச்சுதான் தர்தீபா இருந்துட்டு இருக்குது. அந்த தர்தீபெல்லாம் இருந்துட்டு இருக்குது. முந்தி பிந்தி என்பதெல்லாம் மனநம் உள்ளவர்களை வச்சுதான் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த பிரதி நம்ம முந்தி வச்சாலும் பிந்தி வச்சாலும் மனநம் உள்ளவர்களுக்கு தான் அது அது தெரியும் எப்படி தர்தீபு திரிக்கணும். இவங்க எல்லாம் முழுசா போயிட்டாங்கன்னா தர்தீபு செய்ய முடியாது, போயிடும் தர்த்தீபா நம்ம முடிக்காம போயிடும். முதலா முடிச்சுக்கணும் இந்த வேலையை என்ன செய்யறாங்க, நம்ம வந்து குர்ஆனை எல்லா இடத்துலயும் நம்ம சேர்த்துருவோம், எல்லா இடங்களையும் சேர்த்துருவோம். எல்லாம் இங்க கவர்மெண்ட்ல இல்ல, அவர் அவர்கள்ட்ட இருக்குது. நாலு பேர்ட்ட தனி வைக்கிறதுல உத்தியோகப்பூர்வம், கவர்மெண்ட்ல என்னது இல்லை. அதனால ஜெயித் இப்னு சாபித் அதுக்கு நியமிக்கப்பட்டார். ரதியல்லாஹு அவரோட சிலர் நியமிக்கப்பட்ட அவங்க என்ன செஞ்சாங்க, கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னத்தை கலெக்ட் பண்ணாங்க, யார் யார்கிட்ட எல்லாம் இந்த கையெழுத்து பிரதிக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து கவர்மெண்ட்ல கொடுத்துருங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லை கொடுப்பாங்களா, எல்லாரும் கொடுக்கறது கட்டளை சொல்லல, அது அவங்கவுங்க வீட்டில் வச்சுக்கிற குர்ஆன் அது. எல்லாரும் கொண்டு நீங்க கொடுத்துட்டீங்களா போயிருங்கன்னா சொல்லிப்பாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. ஜெயித் இப்னு சாபித் எழுதுறதுக்கு நியமிக்கப்படுறார். அவர் ஹாஃபித், ரசூலான காலத்தை எழுதினவர், அவருக்கு தெரியும். அவர் நியமிக்கப்படுறார். அவர் என்ன செய்யறாரு, அவர் நியமிக்கப்படுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அவர் நியமிக்கப்படுறக்குள்ள அவர் ஒரு நிபந்தனை வச்சுக்கின்றார். என்ன நிபந்தனை, யார் ஒரு பிரதியை கொண்டு வந்து இப்படி ஒப்படைத்தாலும், இந்த ஒரு குர்ஆன் வசனத்தை வந்து அதை சொன்னாலும் ஒரு பிரதியை கொண்டு வந்து ஒப்படைத்தாலும் இன்னொரு சாட்சி வேணும். ஒன்று ரெண்டு சாட்சி வேணும் அதுக்கு. ஒன்று ரசூல்லாங்களுக்கு முன்னால எழுதப்பட்டிருக்கிறது, ரசூல்லாவுடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறுதிப்படுத்தலோடு அது எழுதப்பட்டிருக்கணும். அந்த பிரதி எங்களுக்கு வேணும். அதை பார்த்து எழுதிக்கொள்வார், அதை பார்த்து என்ன செய்வார், அதை பார்த்து எழுதிக்கொள்வார். ஒன்று அல்லது அவர் கொடுத்தாருன்னா எடுத்துக்கொள்வார், ரெண்டு மணி விளங்கிக்கலாம், அதை கொடுத்தாரு எடுத்துக்கொள்ள பார்த்து எழுதிக்கொள்வார். ஒன்று இரண்டாவது விஷயம், இன்னொரு சாட்சி வேணும் அதுக்கு. அப்படின்னா சாட்சி என்ன, ஹாஃபில்கள் அவரால் அதுக்கு சாட்சி சொல்லணும். இவர் ஹாஃபில் தான், ஆனால் தன்னைய சாட்சியான செயல் அவர் வச்சுக்கல, அதை அவர் நேர்மைக்காக அந்த உறுதிப்படுத்தலுக்காக வச்சுக்கிறார். இன்னொரு ஒரு சாட்சி சொல்லணும். இங்க முக்கியம் அவருக்கு என்ன தெரியுமா, எழுத்துல உள்ளதை கலெக்ட் பண்றது தான். குர்ஆன் 30 ஜுஸ்ஸாக எல்லார மனசுல, என் ஹாஃபில்களான எல்லார மனசுல என்ன செய்யுது, அது இருக்குது. ஆனா இங்க 30 இதை கலெக்ட் பண்றதுதான் அவருடைய நோக்கம். அப்படி தார நேரத்தில் சும்மா அவர் எடுக்க மாட்டார். அதை இன்னொரு சாட்சி வேணும் என்று, ஒன்றில் ரசூல்லாங்க காலத்துல ரசூல்லாங்களுக்கு முன்னால எழுதப்பட்ட இன்னொரு பிரதி என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்படி ரசூல்லாங்க காலத்தில் எழுதப்பட்டது என்று ரெண்டை வச்சுக்கொள்வார். அல்லது அதை பிரதியை ஒப்படைச்சிட்டு இன்னொரு ஹாஃபில் அதை என்ன செய்யணும், அந்த பிரதியில உள்ளத்தை அந்த மனத்தில் சொல்ற மாதிரி இருக்கணும். இவர் ஹாஃபில் ஆனா சாட்சிக்காவே அப்படி செஞ்சாரு. இப்படி வாரா பாருங்க, இவங்க இதை எப்படி வழங்கிட்டாங்கன்னு சொன்னா, பிரதி கிடைக்கலன்ட்டு அவ்வளவுதான் குர்ஆன் மிஸ் ஆகிருக்குமே நினைச்சிட்டாங்க. அப்படி இல்லை, உதாரணமா எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாரு, ஒரு சூரத்துல ஒரு 5 வசனத்துக்குரிய எழுத்து கிடைக்கல, ரசூலான காலத்துல எழுதப்பட்ட எழுத்து கிடைக்கலன்னு வைங்க. இப்ப என்னது, அந்த இது மட்டும் கிடைக்காட்டி குர்ஆன் ஃபுல் ஆகிக்காதன்னு சொல்லிடக்கூடாது. அந்த பகுதி நல்ல காலம் ஒரு ஆள்கிட்ட இருந்தது, தேடி கண்டுபிடிச்சு வீட்டுல ஒரு பாக்ஸ்ல வச்சிருந்தாரு, ஒரு மாதிரி எடுத்து வந்துட்டேன், இல்லைன்னா குர்ஆன சேர்த்த மாதிரி தான் என்பதுக்கு சேர்க்கலது. இது சேர்த்திருந்தாலும் இல்லாட்டி முழு குர்ஆன் என்ன செய்யுது, அங்க இருக்குது. நீங்க இதை சேர்க்கவே இல்லைன்னு வைங்க, ஹாஃபில் மார்க்கிட்ட அப்படியே எழுதிடலாம், அவ்வளவுதான். இங்க விஷயம் என்னன்னா, ரசூல்லாங்களுக்கு முன்னால எழுதப்பட்ட பிரதிகள் தொகுக்கப்படணும், அதுதான். இது ரசூல்லாங்களுக்கு முன்னால எழுதப்பட்டது என்பதுக்கான சாட்சி தான் இங்க பிரச்சனை, அதுக்கான இதைத்தான் அங்க எடுக்கிறாரு. அதனால ரசூல்லாங்களுக்கு முன்னால எழுதப்பட்ட பிரதிகளை தொகுக்கிற வேலை அவர் என்ன செஞ்சாரு, செஞ்சாரு. அது உறுதிப்படுத்தலுக்காக செய்யறது, அதுக்கு பின்னால் அதில் பார்த்து என்ன செய்வாரு, அவர் எழுதுவாரு, தந்தவங்களை எடுத்து வைப்பாரு. அவர் சொல்றாரு அந்த செய்தியை நீங்க பார்க்கலாம் எப்படின்னு சொன்னால், சஹிஹுல் புகாரிலே வரக்கூடிய செய்தி 7191 இலக்கம். அவர் எப்படி சொல்றாருன்னா, அதாவது நான் இப்படி தொகுத்து கொண்டிருக்கிற நேரத்தில், ஃபவஜத்து ஃபி ஆஹிரி, அதாவது சூரத்து தௌபா, அதாவது ஒரு ஒரு சூரத்தை எனக்கு வந்து காண முடியவில்லை. ஒரு சூரத்தை வந்து நான் காண, ஒரு சூரத்துடைய கடைசி வசனத்தை காண முடியல. என்னன்னா சூரத்து தௌபால, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து ஒரு தூதர் என்ன செய்திருக்கிறார், உங்களிலிருந்தே வந்திருக்கிறார் என்ற வசனத்தை எனக்கு காண முடியவில்லை. இதுல என்ன விளங்குறீங்க, என்ற வசனத்தை எனக்கு காண முடியவில்லை. அவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத நான் இதை கேட்டிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன், அந்த வசனத்தை காண முடியவில்லை. அப்படின்னா என்ன, ரெக்கார்டிங் அழிஞ்சிட்டு நடத்தமா? எழுத்துல காணல. அதான் சிம்பிள். இங்க குர்ஆன் எல்லாருக்கும் தெரியும், எது குர்ஆன் என்றதெல்லாம். அது மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நினைக்க கூடாது. அப்படி வழங்கப்படுத்துறாங்க அவருக்கு, மிஸ் ஆயிருக்கு என்ன நிலைமை? குர்ஆன் ஒரு நிலைமையும் இல்லை. அது வந்து ரசூலாங்களுக்கு முன்னால எழுதப்பட்ட ஒரு பிரதியை நான் காணல, ஆனா நான் ரசூலாங்க ஓத கேட்டிருக்கிறேன். சரி சொல்றேன், நான் ஓத கேட்டிருக்கிறேன், அந்த பிரதியை காணவில்லை. இந்த பிரதி தேவை. அது யார்கிட்ட இருந்தது? ஹுசைமா இப்னு சாபித் இடத்துல என்ன செஞ்சது? ஹுசைமா இப்னு சாபித் இடத்துல இருந்தது அந்த பிரதி. அப்படி என்றார். அந்த பிரதி எடுத்தார். அந்த பிரதி எடுத்த நேரத்தில் இப்ப இன்னொரு சாட்சி வேணுமா இல்லையா? நான் வந்து இன்னொரு சாட்சி கேட்கல. ஏண்டா ஹுசைமா இப்னு சாபித்துக்கு வந்து ரசூலுல்லாஹி அவர் ரெண்டு சாட்சிக்கு சமனாக என்ன செஞ்சிருந்தாங்க, ஆக்கி இருந்தார்கள் அப்படின்னு செய்தி வருது. ஹுசைமா இப்னு சாபித்துடைய சாட்சியை இரண்டு சாட்சிக்கு சமமாக ஆக்கி இருந்தார்கள். இங்க ஒரு சாட்சி இருக்கிறது, ரெண்டு சாட்சி இருக்கிற பிரச்சனையே அல்ல. ரெண்டு சாட்சி நிபந்தனை வச்சுக்கின்றது அல்லாஹ்வும் ரசூலுமா? இல்ல. யார் வச்சது? ஸைத் இப்னு சாபித். பேணுதலுக்காக, உறுதிப்படுத்தலுக்காக வச்சது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கடா, நல்ல காலம் இந்த ஹுசைமா இப்னு சாபித் அந்த வசனம் இருந்தது, இல்லைன்னா ரெண்டு சாட்சி பிரச்சனையாய் கடைசியில குர்ஆன் செஞ்சிருக்கும் இல்லாம போயிருக்கும். அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஹுசைமா இப்னு சாபித் கிட்ட இருந்து அவர் ஒரு சாட்சிக்கு தான் சமனானவராக இருந்து, ஓகே என்ன செய்ய, ரெண்டு சாட்சி இல்லைன்னு அவர் அக்செப்ட் பண்ணி இருந்தாலும் ஓகேதான். ஏன்னா குர்ஆன் எல்லாரும் கையிலும் இருக்குது. ஹுசைமா இப்னு சாபித் நம்பகமான நபித்தோழர், ஒருவர் அறிவிச்சா நம்ம ஏத்துக்கொள்ளதான் செய்வோம். இது ரசூலுங்களுக்கு முன்னாடி எழுதினதான் தந்தாலும் ஓகே, அதுல ஒரு சப்ஜெக்டாயா இல்ல? இந்த அடிப்படையில தான் அதை எடுத்தாங்களே ஒழிய, அவர்கிட்ட மட்டும் இல்லைன்னா நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்றதெல்லாம் ஒரு அறியாமையில சொல்லப்படுகின்ற விஷயம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலான காலத்துல எழுதப்பட்டது, அவருக்கு ரெண்டு சாட்சியாக என்ன செஞ்சது, அது இருந்தது. அவர் ஒரே சாட்சியா இருந்தா கூட என்ன செய்தில்ல, அது பிரச்சனை அல்ல. இது நான் ஏன் சொல்றேன்டா, இந்த புதுசா இந்த ரெண்டு சாட்சி செய்தி முரண்பட்டுச்சே, அது முரண்பட்டா இல்லேன்னு ஆகினாலும் இங்க சப்ஜெக்ட் எதுவும் இல்லை. நிறைய பேர் அது எப்படி மறுப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கடா, அது இல்லைண்டா அப்ப குர்ஆனுடைய நிலை என்ன? அந்த ஹதீஸ் லைஃப் ஆகினா, அந்த ஹதீஸ் லைஃப் ஆகினாலும் குர்ஆன் நிலைக்கு எந்த பிரச்சனை இல்லை. அப்படி ஆகிட்டாலும் குர்ஆனுடைய நிலைக்கு அதுக்கு எந்த பிரச்சனையும் அல்ல. அந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் அதுக்கெனவே நேரத்தோட ஏற்பாடு செஞ்சிருந்தானாம். எதுக்காக வேண்டி இந்த குர்ஆன் பிற்காலத்துல இந்த இந்த தௌபாவுடைய வசனம் இவற்ற மட்டும் தான் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதனால ஏற்கனவே அல்லாஹ்வுத்தால இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அப்படி செஞ்சிருந்தாண்டெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. அதுல இல்லை. ஏன், குர்ஆன் பாதுகாப்பு என்பது எழுத்து ரீதியான இந்த பாதுகாப்பு தான் அங்க பேசப்படுகிறது. எல்லாருமே குர்ஆன் அங்க இருக்குது. இப்படி சொல்றாரு ஸைத் இப்னு சாபித், நான் கேட்ட வசனம் என்றாரு. ரசூலுல்லாஹி ஓதக்குள்ள கேட்ட வசனம் எழுத்துல என்ன செய்யல, எனக்கு கிடைக்கவில்லை. இப்ப கிடைச்சாரு. அதுல சொல்ற அல் ஹக்துஹா ஃபி சூரத்திஹா, அதை நான் என்ன செஞ்சேன், அந்த சூரத்துல ஜாயின் பண்ணிட்டேன். அந்த சூரத்துல நான் வந்து அதை தொகுத்து விட்டேன். அப்ப வகானத்தி ஸுஹுஃபு இந்த அபி பக்ர் ஹயாதஹு, அபூபக்கருடைய காலத்துல அபூபக்கர் அங்கட்ட அந்த இருந்தது, ஸுஹுஃப் முஸ்ஹஃப் அல்ல, ஸுஹுஃப் இருந்தது. நான் ஏகன சொன்னேனே ஸுஹுஃப்கள் இருந்தது. அப்படின்னா என்ன, இங்க ஸைத் இப்னு சாபித் என்னென்ன வேலை செய்ய வேண்டியிருக்கேன்னா, ஏடுகளை தொகுக்க வேண்டியிருக்குது. ரசூலுல்லாஹி காலத்துல எழுதப்பட்டதுன்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்குது, தர்த்தீப் பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா குர்ஆன் முந்தி பிந்தி எல்லாம் இறங்கியிருக்கும். இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி அஞ்சு வசனம் இறங்கிச்சு, அதுக்கப்புறம் சூரத்துல் முசம்மில் இறங்கிச்சு. அறிவிக்கணும், இப்ப தொகுத்தப்புறம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா தொகுக்க முதல் எங்களுக்கு அறிவிக்கணும், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி அஞ்சு வசனத்துக்கு கீழே சூரத்துல் முசம்மில் ஜாயின் பண்ணிட கூடாது. அது பிறகு தான் இறங்குது, அதனுடைய மற்ற பகுதிகள் பிறகு தான் என்ன செய்கிறது, இறங்குகிறது. சூரத்துல் முசம்மிலுடைய ஆரம்ப வசனம் இறங்கிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதனுடைய முடிவு அல்லாஹ் ஒரு வருஷம் வானத்துல வச்சிருந்தாண்டு. அப்படின்னா என்ன, அந்த கடைசி வசனம் இருக்குதே ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் என்ன செய்து இறங்குது. அப்ப அதுக்கடையில் எத்தனையோ சூரத்தை என்ன செஞ்சுட்டு இறங்கிட்டு இந்த இடத்துல இது வரும் என்ற அறிவு யாருக்கு இருக்கும், ஹாஃபிலாக இருந்து. அது சம வெறும் ஹாஃபில் மட்டுமல்ல, அதுல நல்ல நுண்ணியமான ஒரு பார்வை உள்ளவருக்கு தான் அதை என்ன செய்யும் இருக்கும். அதனாலதான் ஸைத் இப்னு சாபித் ரசூலான காலத்துல இருந்தாலும் அவரை நியமிச்சிருந்தாங்க. அவர் தொகுத்தார், இதை கொண்டு வந்து கடைசியில் ஜாயின் பண்ணார், இது கடைசியில் வரணும் அவருக்கு தெரியும். எல்லாம் ஜாயின் பண்ணி என்ன செஞ்சா, சுஹுஃபுகளாக வச்சிருந்தா. சுஹுஃபுனா என்ன, அதாவது தனித்தனியா ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணமா சூரத்துல் பக்ரா ஒரு எட்டு ஏழு பத்து ஏட்டுல இருக்கும் தர்த்தீப், அதை வச்சாச்சு. இது வந்து சூரத்து ஆல் இம்ரான் இப்படி வச்சாச்சு. ஆனா எல்லாம் சுஹுஃப் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் நடந்தது தவிர அங்க முஸ்ஹஃப் இல்லை. இதை கொண்டு போய் ஓத இயலாது, அதை அப்படியே கொண்டு போய் என்ன செய்யலாது, ஓத முடியாது. ஏன், வெறும் பத்திரிகைகளாக அடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஒலியும்களாக என்ன செய்யல, மாற்றப்படவில்லை. அப்படி பத்திரிகைகளாக அடுக்கப்பட்டிருக்கு. இது செஞ்சிட்ட இப்ப என்ன நோக்கம் இங்க, அபூபக்கர் காலத்துல யாருக்கும் ஓத தெரியாம இருந்ததுனால இதை செஞ்சிருந்தாங்கடா. என்னதுக்கு அபூபக்கர் அவனை வீட்டுல வச்சாங்க கொண்டு போய்? இங்க பிரச்சனை வந்து குர்ஆன பாதுகாக்கிற அவங்களுக்கு இருந்த எதிர்காலம். எதிர்காலத்துல எல்லா ஹாஃபில்களும் இல்லாம போற நிலைமை வந்தாலும் திருப்பி எடுப்பதற்கு ஏடு என்ன செய்யணும், ரெடியாக இருக்கணும் என்பதற்காகத்தான் ஏடு பாதுகாக்கப்படுற வேலையை தவிர மற்றபடியான இந்த வேலையை என்ன செய்யல. இல்லைன்னா அபூபக்கர் வீட்டிலேயே அது இருக்க வேண்டிய அவசியம் உண்டு? இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பத்து நிமிஷம் எடுத்துடலாமா? 10 மணி வரைக்கும் ஓகேதானே? எல்லாரும் ஓகேன்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு 10 நிமிஷம். அடுத்து என்னன்னு சொன்னால், அதாவது இது முடிஞ்சுதான். அபு இப்போ உமர் ரதிலாவுடைய காலம். உமர் ரதிலாவுடைய காலத்தில் இப்போ இந்த யார்கிட்ட போகும் அந்த குர்ஆன் பொறுப்பு முழுமையாக? உமர் ரதிலாவுட்ட போகும். அப்போ யார்கிட்ட இருக்கும்? ஹஃப்ஸா ரதிலாவுட்ட கொடுத்துருந்தாங்க. யார்கிட்ட கையில் இருக்கும்? ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருந்தாங்க. இரண்டு வகையில், ஒன்று மகள், இன்னொன்று உம்மஹாத்துல் முஃமினீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதாவது மனைவிமார்களில் ஒருவர், அடுத்து எங்களுக்கு உம்மஹாத்துல் முஃமினீன்கள் ஒருவர், அவங்களோட வீட்டில் இருக்குது. உமர்லாங்க அந்த பாதுகாப்பில் கொடுத்துருந்தாங்க. அங்கே எல்லாம் இந்த உஸ்மான் உமர் ரதிலான காலத்தில் ஃபித்னாவுக்கான சாயலே இல்லை. ஃபித்னா இல்லை, இல்லை ஃபித்னாவுக்கான சாயலை என்னது உமர் ரதிலான காலத்தில் கிடையாது. பின்னர் உமர் ரதிலாவுடைய மரணத்துக்கு பின்னால், உமர் ரதிலாவுடைய மரணத்துக்கு பின்னால், அதாவது உமர் ரதிலான காலத்தில் ஃபித்னாவுக்குரிய சாயலே கிடையாதுன்னு ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறேன். கடல் யுத்தம் செய்கிறதுக்கு உமர் ரதிலான பெர்மிஷன் கேட்குறாங்க. இந்த காலத்தில் ஒரு ஆட்சியாளர்கிட்ட வந்து நம்ம கடல் யுத்தம் செய்வோமானு சொன்னால் எப்படி சந்தோஷப்படுவார்? நம்மளாம் கிராமமாக இருந்துட்டிருக்கிறோம், இந்த நாட்டை வந்து சர்வதேச அளவில் டெவலப் பண்ணுறேன்னா அந்த கடல் யுத்தமெல்லாம் கம்பல்சரியான என்னது இறங்கிடுவாங்க. உமர் ரதிலாம் கடலில் போனவங்கள்ட்டலாம் கேட்குறாங்க, எப்படி கடல் யுத்தம், கடலை பற்றியெல்லாம் கேட்குறாங்க கேட்டுட்டு கடல் யுத்தம் செய்யக்கூடாதுன்றார். கடல் யுத்தம் செய்யக்கூடாது. ஆப்பிரிக்காவுக்கு அங்கெல்லாம் அது ஸ்பெயினுக்கெல்லாம் போகலாம் போனது அதனால தான். எனது உம்மத்தில் ஒருவரை நான் அநியாயமாக கொலைக்கு காரணமாக்கினேன் என குற்றம் வரக்கூடாதுன்றார். அநியாயமாக கடல் யுத்தம் செய்ய வச்சு கடைசியில் கடலுடைய ஒரு பிறல்வாள் எங்கள்கிட்ட அதுக்கான வசதிகள் இல்லாமல் போய் நம்ம மரணிச்ச யார் தலையில போவோம்? ஹலீஃபாவுடைய தலையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படின்னா என்ன, எவ்வளவு தூரம்? இந்த காலத்தில் அப்படி ஆட்சியாளர்களை கனவு கூட காண முடியாது. அவ்வளவு தூரம் என்னது யோசிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர். உமர் ரதிலாவும் மரணித்து விட்டார்கள். உஸ்மான் ரதிலான காலம். ஹுதைஃபா அர்மீனியாவில் யுத்தம் செஞ்சிருக்கிறார். ஹுதைஃபா ரதிலாவும் அர்மீ அந்த பகுதியை பத்தி விசாரணை பேச வேண்டும். நம்ம மத்திய ஆசியா பத்தி பேசுகிறோம். அதுபோல இந்த சிரியா, அதுபோல ஐரோப்பாவுடைய மேற்கு, ஐரோப்பாவுடைய கிழக்கு, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்குது. இந்த அதாவது முக்கியமான இந்த செஸ்னியா இந்த மாதிரியான இடங்கள் வரக்கூடிய அர்மீனியாட பகுதி, இந்த பகுதிகளை பற்றி நம்ம பேச வேண்டும் இன்ஷாஅல்லாஹ். இந்த பகுதியில் என்ன செய்கிறாரு, யுத்தம் செய்கிறாரு. அங்கே ஒரு விஷயம் அவர் பார்க்குறாரு. அந்த விஷயம் பார்த்த ஹதீஸுக்கே பெரிய விளக்கமெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. என்ன பார்க்குறாருன்னு சொன்னால், மக்கள் வந்து குர்ஆனில் பெரிய கருத்து முரண்பாடு, பெரிய கருத்து முரண்பாடு என்ன செய்து நடக்குது. இவர் சொல்றாரு எந்த அளவுக்கு போகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் காஃபிர் என்று சொல்லிக்கொள்ள, குஃபிர் என்று சொல்லிக்கொள்ற அளவுக்கு என்ன செய்து இந்த முரண்பாடு போகுது. அத்ரிக்கின்னாஸ், மக்களை வந்து பிடிச்சிருங்க அவங்க அழிவதற்கு முன்னால் அப்படின்னு ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். மக்களை வந்து பிடிச்சிருங்க அவங்க அழிவதற்கு முன்னாலே அப்படின்னு. இதுக்கு எப்படி விளக்கம் கொடுத்துட்டாங்கடா, குர்ஆன் ஓத தெரியாம ஒவ்வொருத்தரும் உளர்ற மாதிரியும், விளங்கிட்டா, உளறினால இது குஃபுர் வந்த மாதிரியும், இது ஒழுங்கா ஒரு தர்த்தீப்பு பண்ணணும் என்பதற்காக சொன்ன மாதிரி ஆகிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு கூட அப்படி இல்லை. இந்த நபித்தோழர்கள் ஹஃபிலத் உச்சகட்டமாக இருக்கிறவங்களை விடுங்க. இன்றைக்கு நீ எங்கே இப்போ உளர்றாங்கன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். தஜ்வீத் இல்லை, ஒழுங்காக உச்சரிக்கிறார்கள் வேணும்னா சொல்லுவோமே தவிர, உளர்ற மக்கள் யாராவது குர்ஆன் இருக்கிறாங்களா? இல்லை. அங்கே பிரச்சனை அது நடக்கலை. குர்ஆனை யார் மூலம் ஓத கற்றுக்கொண்டாங்க? நபித்தோழர்கள் மூலம். நபித்தோழர்கள் மூலம் கற்றுக்கொண்டார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபால இருப்பார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ரால இருப்பார். உதாரணத்துக்கு அவங்க அங்க இருந்தவங்க தான். உதாரணத்துக்கு உதாரணங்களை சொல்றேன். இன்னும் பல நபித்தோழர்கள் உபை இப்னு காப் இன்னொரு இடத்துல இருப்பார். சிரியால ஒருவர் இருப்பார். இப்படி பிரபல்யமான குர்ஆன் ஓதல்ல பிரபல்யமான நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட படிச்சவங்களும் இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதல்ல சாதாரணமான நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட படிச்சவங்க பிரபல்யத்தில் படிச்சப்ப யார் அப்போ வந்து ஹைலைட்டடான நபித்தோழர்கள்? உபை இப்னு காப், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அது போல அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா இப்னு அபி சுஃபியான். இவங்கெல்லாம் வந்து குர்ஆன் விஷயத்தில் என்னது மிகவும் ஹைலைட்டடானாக்கள், அது அடையாளப்படுத்தப்பட்டவங்க, நல்ல குர்ஆன் திறமையில் உள்ளவங்க. அப்படின்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத்கிட்ட ஓதின ஒரு மாணவர் எப்படி இருப்பார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத்கிட்ட அப்படிதான் இருப்பார். ஒரு முறை அதாவது உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறேன், உபை இப்னு காப் பஸ் கூஃபாவுக்கு வராரு, கூஃபாவுக்கு வர அல்லது சிரியாவுக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மாணவர்கள் போறாங்க. போன உடனேயே உங்களில் வந்து மிகவும் ஓதக்கூடியவர் யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஓதுற மாதிரி மிகவும் ஓதக்கூடிய, கேள்வியை பாருங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுவது போல மிகவும் சிறந்த முறையில் ஓதுகின்றவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஒருவர் முற்படுத்துறாரு, அப்போ வல்லைலி இதா யஹ்ஷா ஓதுங்க. இப்போ ஒரு வல்லைலி இதா யஹ்ஷா வன்னஹார் இதா தஜல்லா வஸ்ஸக்கரி வல் உன்ஸாண்டார். எப்படி ஓதுனாரு? வஸ்ஸக்கரி வல் உன்ஸாண்டார். இவர் சொல்றார் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இப்படித்தான் நபி அவர்கள் எனக்கு ஓதி தந்தார்கள் அப்படின்றார். இப்படித்தான் வமா கலக்க தக்கர வல் உன்சால அப்படி இல்லைன்னு அவர் சொல்லல, அந்த வசனத்தை சொல்றேன். இப்படித்தான் நபியர்கள் என்ன எங்களுக்கு ஓய்வு தந்தார்கள். இப்போ ஒன்றில் நம்ம ஆய்வு செஞ்சு மக்களுக்கு சொல்லலமெண்டா பொறுமை எடுத்து ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்யலாட்டி பேசாம என்ன செய்யணும், இருக்கணும், பார்க்கறது, இதை தேடிட்டு இருக்கிறதே விட மிக நல்ல வழி என்ன தெரியுமா, இது தூக்கிடுவோம். இந்த மாதிரி செய்திகள் நபித்தோழர்கள் மீது இட்டு கட்டப்பட நம்மளுக்கு ரெஸ்ட், பெரிய ரிலாக்ஸ். நம்ம இதில் போய் கலட்டி கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் போய் மக்களை நம்ம சிம்பிளாக முடிச்சு மக்களுக்கு ரிலாக்ஸ். இப்போ நீங்களும் இதை யோசிச்சு கஷ்டப்பட்டு விளங்கிட்டிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இப்போ நிம்மதி அவங்களுக்கும் ரிலாக்ஸ் ஆகிருக்கும், எனக்கு ரிலாக்ஸ் ஆகிக்கும். இதுதான் செய்யறது. ஆனால் அந்த துறையில் உள்ளவனுக்கு தான் அது வழி. யாருக்கு வழி? இப்படி செஞ்சு போயிட்டான் என்னது, இந்த துறையில் உள்ளவர்களுக்கு அது வழியாக இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி சொன்னாரா, இதுதான். இது மாதிரி நீங்கள் ஒன்றில்லை நிறைய விஷயத்தை காண்டலாம். எனது குர்ஆன் புகாரி முஸ்லீம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு தொகுத்து ஒரு நான் முழுசாக அதில் சொல்லியிருப்பேன். அந்த தொகுப்பில் முழுசாக சொல்லியிருப்பேன். ஒரு ஒரு 10-15 விஷயங்கள் உங்களுக்கு காணலாம்னு வைங்களேன். இதுதான் முரண்பாடு, இதுதான் முரண்பாடு. மற்ற முரண்பாடு அல்ல. குர்ஆன் ஓத தெரியாமலாம் சண்டை பிடிச்சதெல்லாம் இருக்கல. இந்த மாதிரி எழுத தெரியாமல் மனநத்தில் ஒவ்வொருத்தரும் விட்டடிச்சு ஓதிக்கிறது தான் அதல்ல. அப்படி ஓதுவாங்களா? அப்படியா தாபீன்கள் இருந்தாங்க சிறந்த சமுதாயத்தினர்? அப்படி இருக்கல. என்னடா இவர் வர்தக்கரி வல்லுன் தாண்டு வர்றாரு, அங்க வந்து ஒருவர் ஒமா கலக்கிறாரு என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்தது. ஹக்கி ஹிஷாம் இப்னு ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ஓதி கடிக்கிறார் சூரத்துல் ஃபுர்கான். உமர் ரதியல்லாஹு வராங்க, தொழுகையிலேயே பிடிக்க நினைச்சேன்றாரு. அவர் ஓதினத்தை கேட்டு வெயிட் பண்றாரு முடியும் வரைக்கும். முட்டு சொன்ன பிடிச்சிட்டு நேர ரசூலுல்லாஹ் கிட்ட எடுத்துட்டு போனேன். ஏன்னா உமர் ரதியல்லாஹு அவர்கள் அந்த ஃபித்ரா சொன்ன அந்த பாபா மூடுறவன், அல்லாவின் தூதரே நீங்க எப்படி எனக்கு சூரத்துல் ஃபுர்கானை ஓதி தந்தீர்களோ அதுக்கு மாத்தமா ஒரு அறிவுரை என்ன ரசூலுல்லாஹ் சொன்னா ஓதுங்க, உமரே நீங்க ஓதுங்கண்ணா, முதலாக ஹிஷாமுக்கு ஓதுங்க. ஹிஷாம் ஓதினாரு. அப்ப ரசூல் ஹாக்கதா உன்சில் இப்படித்தான் இறக்கப்பட்டுச்சுன்னா, உமர் நீங்க ஓதுங்கண்ணாங்க, உமர் ஓதினாரு இப்படித்தான் இறக்கப்பட்டுச்சுன்னா ரசூலுல்லாஹ் ரெண்டு பேருக்கும் சொன்னாங்க இப்படித்தான். அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எப்படி எழுத சொன்னார்களோ எழுதுற விஷயத்திலும், எப்படி ஓத சொன்னார்களோ ஓதுற விஷயத்திலும் பலவிதமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எனக்கு குர்ஆன் 7 முறையில் இறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. இப்ப சொன்ன ஹதீஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமா செட்டா தூக்கி வச்சுட்டா அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த ஹதீஸ் பிரச்சனையே இருக்க கூடாது. இந்த செட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 ஹதீஸ் வரும். இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு இப்ப தனியா தூக்காம கொத்து கொத்தா தூக்கி அந்த செட்டே போட்டாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் ரிலாக்ஸ். இப்ப அந்த மாதிரி தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க, போட்டுட்டாங்க. அதுல என்ன, எனக்கு 7 முறையில குர்ஆன் இறக்கப்பட்டது. 7 முறையில இறக்கப்பட்டா சபு கிராத், 7 கிராத்த நினைச்சிடக்கூடாது. அது பின்னால தொகுக்கப்பட்ட முறைமையில உண்டு. இது 7 முறையில் இறக்கப்பட்டது வேற. அப்ப சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுற விஷயத்திலே அதை என்ன செஞ்சாங்க, செஞ்சுக்கிறாங்க, ஓதியும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலா கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லது எழுதுற விஷயத்தை எல்லோருக்கும் ஒரு மாதிரியும், ஓதுற விஷயத்தை பல முறையை ரசூலா செஞ்சுக்கிறாங்க, கற்றுக் கொடுத்து, ரெண்டு ஒன்று நடந்திருக்குது. இப்ப என்னன்னு சொன்னால், இது நடக்குது. அப்துல்லா இப்னு மசூதுல நாட்ட ஓதினவர் ரசூலுல்லாஹ்ட்ட அப்துல்லா இப்னு மசூதுல எப்படி ஓதினாங்களோ அப்படித்தான் என்ன செய்வாரு, ஓதுவார். அப்துல்லா இப்னு சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து 70 குர்ஆன் 70 சூரக்களை நான் படிச்சிருக்கிறேன். 70 சூரா என்னை விட குர்ஆனை படித்தவர்கள் யாராவது இங்க இருக்கிறனு தெரிஞ்சா நிச்சயமா நான் அவர்கிட்ட போய் படிப்பேன்றாங்க. அப்படி அளவுக்கு அவர்கிட்ட நம்பிக்கை இருந்தது. அப்ப இந்த மாதிரி உபை ஓதுறாரு, இவங்க எல்லாரும் ஓதுறாங்க. இப்ப நான் சொன்ன இந்த சம்பவம் உஸ்மான் தொகுத்த பின்னால நடந்த சம்பவமா? உஸ்மான் ரதியுல்லாஹு அவர்கள் தொகுத்த பின்னால் நடந்த சம்பவம். ஏன்னா நிறைய நபித்தோகம் முரம்பட்டாங்க, எனக்கு ரசூலாங்க இப்படி ஓதி தந்திருக்க, உஸ்மான் ரதியில் அப்படி ஓத வேணான்றார், எப்படி சொல்லலாம்? இதான் பிரச்சனை, இதான் பிரச்சனை. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரச்சனை அங்க முத்துது. முத்தி அப்துல்லா, எத்தனையோ பேர் மாணவர்கள் இருப்பாங்களே, மாணவர்கள்ட்ட மாணவர்கள் இருப்பாங்க. இவர் வேற மாதிரி ஓதுறனே, அவர் முரம்படுறாரு, அவர் வேற மாதிரி இவர் முரம்படுறாரு. ஒவ்வொரு விஷயம் எல்லாரும் கருத்து உண்டு. ரெண்டு கருத்து என்னது, ஒன்றுதான். ஆனால் முரண்பாடு, முரண்பாடு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. இதைத்தான் ஹுதைஃபா சொல்றாரு. உடனே ஹுதைஃபா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஜைத் இப்னு சாபித் இன்னும் அவருடைய உறவினர்களை 2-3 பேர் அழைச்சி முக்கியமான நபர்கள் எல்லாம் பொறுப்பு கொடுத்து, நீங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அந்த குர்ஆன் இருக்கிறதுல இருந்து பிரதி எடுக்கணும், தர்தீப் பண்ணணும். அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. செய்ய போற வேலையை பாருங்க என்ன, அபூபக்கர் அவங்கட்டு ஹஃப்ஸா அவங்கட்டு குர்ஆன் எடுக்கப்படுகிறது. ஜைத் இப்னு சாபித் இறங்குறாரு எழுதுறதுக்கு. அப்படி இறங்குற நேரத்தில் வந்து தொகுக்கிறார், என்ன செய்யறாரு, முழுமையாக அந்த குர்ஆனை தொகுக்கிறார். அப்ப எப்படி தொகுக்கிறாரு, தர்தீப், எந்த தர்தீப், எப்படி, இப்ப இதுல இருந்து பிரதி எடுக்கிற வேலை, இதே இல்ல, இதுல இருந்து பிரதி எடுக்கிற வேலை. இந்த பிரதி எடுத்தல் விஷயத்தில் உஸ்மான் லாங்க சொல்றாங்க, குறைசிகளுடைய ஓதல் முறையில் எழுதுங்கள் அப்படின்னா. ஏனென்றால் அது குறைஷிகளுடைய மொழியில் நடையில் தான் என்ன செஞ்சது, இறக்கப்பட்டது. அவங்ககிட்ட என்னதான் கிலாஃப் லுத்துக்களை இருந்தாலும் அந்த மொழி நடையில தான் இறக்கப்பட்டது. உதாரணமாக ஹிதன சுராத் அல் முஸ்தகீம், சுராத் எவ்வளவு கஷ்டப்படுறான் தமிழ் மக்கள், சுராத் சிராத் லேசா ஓதிடலாம், சிராத் அல்லதீன் அன்னம் தாலிகம், ரெண்டு மாதிரியும் ஓதலாம். குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு மாதிரியும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம சிராத் அல்லதீன்னு ஓதலாம், சுராத் அல்லதீன்னு ஓதலாம், படிச்சோம்னா கொஞ்சம் லேசாயிரும். சுராத் அல்லதீன் ஓதலாம், சிராத் அல்லதீன்னு ஓதலாம். ஹம்மாலத்துல் ஹதப், ஹம்மாலத்துல் ஹதப், ரெண்டு மாதிரி என்ன செய்யலாம், ஓதலாம். அது எப்படி ஏன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்கன்றது ஒரு பகுதிக்கு வருவோம். இப்போ இந்த இடத்துல என்ன முக்கியம்னு சொன்னால், இந்த முரண்பாடை தீர்ப்பதற்காக பிலிசானி குறைஷ், குறைஷுகளுடைய முறையில் எழுதுங்க அப்படின்னா, இப்போ குறைஷுகளுடைய முறையில் எழுதப்படுற நேரத்தில் எழுத்து வடிவத்தின் மூலம் மக்களை ஒன்றுபடுத்துறது அவங்களுடைய டார்கெட். அதனால அதாவது ஹத்துல் உஸ்மான், உஸ்மான் ரதியுல்லாஹுடைய கால முறையில் எழுதப்பட்ட அந்த குர்ஆனுடைய சிறப்பம்சங்கள் என்று சொல்லி என்னென்ன காரணங்களை உஸ்மான் அதில் கையாண்டிருக்கலாம் என்பதற்கான காரணங்கள் பட்டியலில் என்ன சொல்லுவாங்கடா, ஒன்று இந்த பல முறையில் ஓதி படிச்சு கொடுத்தாங்களே, எந்த அளவுக்கு எழுத்து வடிவத்துக்குள்ள அதை கொண்டு வர முடியுமோ அந்த அளவு கொண்டு வரலாம், முடிந்த அளவு. ஏன்னா முடிந்த அளவு தானே கொண்டு வரலாம் எழுத்து வடிவம். உதாரணமாக ஹாத்தமுஹு மிஸ்க் எப்படி ஓதுறோம் குர்ஆன்ல, ஹிதாமுஹு மிஸ்க், ரெண்டு மாதிரி உங்களுக்கு ஓதுற மாதிரி விட்டுருப்பாங்க. அதை அதை உங்களுக்கு எழுத்து எப்படி அமைஞ்சிருக்கீங்க தெரியுமா, ஹா தா மீம் இப்படி வந்திருக்கும். நீங்க அலிஃப் போட்டு ஓதுனீங்கன்னு சொன்னா ஹாவுக்கு மத்து வரும், ஹிதாம்னா அப்படியே விட்டுருவா, ரெண்டு கேஜஸ் பண்ணிருப்பாங்க, ரெண்டுக்கு ஏத்த மாதிரி என்னது, ஹாத்தம் கொண்டு ஓதுற நபித்தோட இருந்தாங்க, ஹிதாம் கொண்டு ஓதுறவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க, ரெண்டு ரசூலாங்க கற்றுக் கொடுத்த முறை. இரண்டுக்கு மேத்த எழுப்பு எழுத்து என்ன செய்யும், அதுல விடப்பட்டிருக்கும், விளங்கிட்டாது, இரண்டுக்கும் ஏற்ப எழுத்து என்ன செஞ்சிருக்கும், அதுல முறைப்படுத்தப்பட்டிருக்கும். நீங்க ஹா தா மீம் என்று போட்டீங்கன்னா அதுல ஹிதாம் என்று ஓதலாம், ஹாத்தம் என்ன செய்யலாது, ஓத முடியாது. அப்ப ஓதுற இடத்துல என்ன செய்வாங்க, ஒரு மத்து போடுவாங்க, யாரும் அப்படி ஓதுறவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு மத்து போடுவாங்க. இந்த சவுதி அரேபியாவிலேயே இந்த எல்லா முறை குர்ஆன் பிரிண்ட் பண்ணப்படும். சவுதி அரேபியாவுடைய முஜம்மல் மலிக் ஃபஹத் இருக்குதே அச்சடிக்கிற குர்ஆன், அதுல நீங்க போனீங்கன்னு சொன்னால், அதாவது வர்ஷ் அண்ட் நாஃபி, குறிப்பாக ஆப்பிரிக்காவில் எடுத்துக்கிட்டா வடகிழக்கு இருக்குதே, அவங்கள அப்படித்தான் ஓதுவாங்க, அவங்க எல்லாம் வல்லுஹே அப்படி ஓதுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி குர்ஆனுடைய அச்சுமுறை என்ன செய்யும், பிரிண்ட் பண்ணப்படும். அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, சவுதி இந்த குர்ஆனை ஃபித்னா செய்திருக்கிறது அப்படின்னு, சவுதி இந்த குர்ஆனிலே பெரும் ஃபித்னா செய்திருக்கிற விளையாடி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்றது இதை, இதை அப்படி ஒன்றுதான் முடிவு, ஒன்று முடிவெடுக்கலாம், ஒன்று ஃபித்னா செஞ்சு முடிவெடுத்தா அப்புறம் குர்ஆன்ல நம்பிக்கை இல்லைன்னு முடிவெடுக்க வேண்டியதான், வேற ஒன்றும் நாங்கள் முடிவெடுக்கிறது எதுவும் இல்லை. இங்கே இதுதான் மிக முக்கியமானது, என்னடா ஹாத்தமு கொண்டு நபியர்கள் கற்றுக் கொடுத்திருந்தால், ஹிதாமு கொண்டு கற்றுக் கொடுத்திருந்தால் எப்படி நம்ம முடிவெடுப்போம், அதை நம்ம ஓதுறத்தை வச்சு தானே முடிவெடுக்க போறோம். இப்போ நாங்கள் எல்லாம் ஹிதாம் கொண்டு ஓதுறோம், அதனால நம்ம இது ஹிதாம் கொண்டு ஓதுறோம். நீங்கள் ஆப்பிரிக்காவுடைய வடக்கு கிழக்கு பகுதி இருக்க போனீங்கன்னா ஹாத்தம் கொண்டு ஓதுறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்ட்ட நீங்கள் ஓதுறது பிள்ளையிட்டு சொல்லணும் ஒன்றில், அல்லது ரசூலாங்க ரெண்டு மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க, ஓதி கட்டு கொடுத்துருக்குறாங்க, நம்ம இங்கே பழகினது இங்கே எங்களுக்கு ஓதி தரப்பட்டதெல்லாம் ஹாத்தமுஹு, நீங்கள் ஹிதாமுஹுன்னு என்ன செய்றீங்க ஓதுறீங்க. இது ஒரு விவாதத்தில் வச்சு ஒரு சகோதரர் போட்டு காட்டுவார், இந்த பாருங்க ஒரு பிரபல்யமான மிஷாரியல் அஃபாசி இதை ஓதுறாரு, அவர் ஒளர்றதுக்காக இது குர்ஆன் ஆயிருமானு கேட்டாங்க. மிஷாரி லபாசி ஓதுறாரு ஹாத்தமுஹு மிஸ்கன், ஏழு முறையில் ஒரு முறையில் அவர் ஓதுறாரு ஹிதாமுஹு மிஸ்க் ஓதுறத ஹாத்தமுஹு மிஸ்கன் ஓதி போட்டு காட்டுறாங்க. அவர் உலர்னதுக்காக அது கிராத் ஆயிருமா, யாரு மிஷாரி லபாசி, யாரு பிரபல்யமான உலகம் அறிந்த காரிகள் ஒருவர், இப்ப யார கிராத் எடுக்க சொல்றது, அப்ப இதெல்லாம் என்னது அறியாமை ஜஹல். அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளா, இதை வந்து எழுத்து வடிவில் சரியான முறைமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மேக்சிமம் எழுத்துக்கு கொண்டு வராங்க. எழுத்துக்கன்னா ரெண்டு எந்த அளவுக்கு ஓதர்களை கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு, ஏன்னா ஓதல் முறைமை பாதுகாக்கப்படுதா இல்லையா. அப்போ ஒரு நாலு முறையில் ஓதி கொடுக்கப்பட்டதை எழுத்துல கொண்டு வரேன்மா என்னது நல்லது. இப்போ சொல்றாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு எங்கேயாவது எழுதுகிற இடத்தில் முரண்பாடு வந்தால், இப்படி எழுதுறதா அப்படி எழுதுறா முரண்பாடு வந்தால், குறைஷிகள் எழுதுகிற முறையில் எழுதுங்க, ஃபஇன்னமா உன்சில பினிசானி குறைஷ், குறைஷிகளுடைய நாவல் தான் அது என்ன செஞ்சது இறக்கப்பட்டது, ரசூலாங்க யாரு குறைஷ், அந்த நாவல் தான் என்ன செஞ்சது இறக்கப்பட்டது, அப்படி எழுதுங்க. உதாரணமா தாபூத், கருத்து முரண்பாடே வரல, எழுது எழுத்துல வரல, தாபூத் தாபூத் அப்படி என்றத தாபூ என்று நிப்பற்றதா இருந்தா என்ன போடணும், ஹா போட வேண்டியிருக்கும், தாபூத் என்று நிப்பற்றதா இருந்தா சாதாரண தா போட வேண்டியிருக்கும், தாபூ என்று நிப்பற்றவங்களும் தாபூத் என்று நிப்பற்றவங்களும் எப்படி எழுதுறது, பிலிசானி குறைஷ் தால என்று செய்ய எழுதுங்க என்று சொல்லி எழுதினாங்க. தான் எழுதி முடிச்சாச்சா பிரதி எடுக்கப்பட்டுச்சு, அதுலேருந்து பிரதி, இந்த பிரதிகள் எல்லா ஹலீஃபாவாக இருந்து செஞ்சதுனால தான் நடந்தது. எல்லா பகுதிகளுக்கும் என்ன செஞ்சன அனுப்பப்பட்டன, எல்லா பகுதிக்கும் குர்ஆன் அனுப்பப்பட்டாச்சு. இதுல என்ன ஓதனம்? இங்கே குர்ஆன்ல இந்த மாத்தம் செஞ்சாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் ஓதனத்தில் இந்த மாத்தம் செஞ்சாங்களா? இல்ல. குர்ஆனுடைய தொகுத்து அந்த தர்தீப் எல்லாமே செய்யப்பட்டது. ஓதல் முறையில எவ்வளவு உள்ளுக்கு கொண்டு வர முடியுமோ, முழுமையாக கொண்டு வர முடியல, முழுமையாக கொண்டு வர முடியல, ஆனா எவ்வளவு கொண்டு வர முடியுமா, உள்ள ஏழாவது பத்து பகுதி எல்லாம் அதெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. கொண்டு வரப்படாத பகுதிகள் வாயளவுல என்ன செஞ்சது, கொண்டு வரப்பட்டன. இது கொண்டு வந்து எல்லா பிரதிகளுக்கு அனுப்பப்பட்ட உடனே உஸ்மான் கட்டளை இட்டாங்க, இதுல இருந்து பிரதி எடுக்கணும். அங்க வழி இருப்பாரு, கவர்னர் இருப்பாரு. கவர்னர் என்ன செய்வார்? 100 பிரதி அடிப்பாரு, மக்கள்கிட்ட எழுத சொல்லுவாரு. எழுதி மக்களுக்கு என்ன செய்வாரு? வினியோகிப்பாரு. மற்ற குர்ஆன்களை எல்லாவற்றையும் எரித்து விடுமாறு கட்டளையிட்டார்கள். எரித்தார்கள் என்பது பொய், எரித்தார்கள் என்பது பொய். எரித்து விடுமா மத்ததெல்லாம் என்ன செஞ்சிருங்க, எரிச்சிருங்க. என்ன அதாவது, இப்ப புதிய பிரதி போட்டிக்கிறோம், இந்த புதிய பிரதியை வைங்க, மத்த பிரதி என்ன செஞ்சிருங்க, எரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்துல்லா இப்னு மசூத் சொன்னாரு, ஒரு நாள் நான் எரிக்க மாட்டேன். யாரு? அப்துல்லா இப்னு மசூத் சொல்லிட்டாங்க. அப்ப அப்துல்லா இப்னு ஏன் அப்துல்லா இப்னு மசூத் யாரு? மிகப்பெரிய குர்ஆன் துறையில உள்ளவர். அந்த பிரச்சனை டைம்ல தான் உபை இப்னு காப் சொல்றாரு, உமா கலக்கத்தக்கரன் எழுதப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வத்தக்கரி வல் உன்சான் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஓதி இருக்கிறார்கள். வத்தக்கரி வல் உன்சான் ஓதி இருக்கிறார்கள். உமா கலக்கத்தக்கர வல் உன்சான் நம்ம ஓதுறோம். ஆனால் அவங்க ஒரு நாள் சொல்லலாம் சொல்லல, அதாவது இங்கே எப்படி பிரச்சனை வரல, எப்படி பிரச்சனை ஆக்கிட்டாங்கடா, மாத்தி விட்டாங்க பாத்தீங்கன்னா, அப்படி இல்ல. பிரச்சனை எப்படி சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா கலக்கத்தக்கர வல் உன்சா ஓதி தரப்பட்டது அவங்க யாரும் மறுக்கல. அவங்க குர்ஆனை பத்தி நல்லா நாலேஜ் உள்ளவங்க. என்ன எங்க இடம் கொடுக்கப்படல, வத்தக்கரி வல் உன்சாக்கு இடம் கொடுக்கப்படல, அதுதான் முறைப்படுறாரு. ரசூல் ஸல்லம் வத்தக்கரி வல் உன்சா ஓதி தந்தாங்களா இல்லையா, ஏன் எங்களுக்கு இடம் தரப்படலைன்றதா அங்க என்னது பிரச்சனை. அன்புள்ள சகோதரர்களே, என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எப்படி சட்டங்கள் மாற்றப்பட்டதோ அது போல ஓதல்களும் மாற்றப்பட்டன. சட்டங்கள் மாற்றப்பட்ட மாதிரி ஓதல்களும் மாற்றப்பட்டன. அப்படி ஓதல் மாற்றப்பட்ட ஒன்றாகத்தான் இந்த வத்தக்கரி வல் உன்சா என்றது இருக்கிறது. அல்லாஹ் உதல பின்னால் என்ன செஞ்சது, அந்த ஓதலை மாற்றி விட்டான் என்பது. ஆனா அது யாருக்கு போய் கிடைக்கல, அந்த நபித்தோழர்களுக்கு போய் கிடைக்கவில்லை. உதாரணமாக உமர்லாம் சொல்லுவாங்க, உபையே உபையுடைய கிராத்தில நம்ம எடுப்போம், உபை எங்களிலேயே மிகவும் ஓதக்கூடியவர். ஆனா உபை சில அதாவது மாற்றி ஓதுவாரு, அதை நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னு உமர்லாம் சொல்றாங்க. மாற்றி ஓதுவாருன்னா உமர்லான காலத்தை குர்ஆனை மாற்றி ஓதுனர் வச்சு பாரு, என்ன மாற்றி ஓதுவாரு அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாரு. உமர்லாங்க அவர் சொல்றாரு, ரசூல்லாங்க எனக்கு இப்படிதான் கற்று தந்தாங்கன்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம் வரைக்கும் ஒரே ஓதல் முறை என்ன செய்யல, கடைபிடிக்கல. கடைசி காலத்துல சில நபித்தோழர்களுக்கு போய் என்ன செய்யல, அந்த ஓதல் முறைமைகள் அவைகள் போய் சேரவில்லை. சேராத நபித்தோழர்கள் அல்ல உறுதியாக என்ன செஞ்சாங்க, நின்றார்கள் என்பதைத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உஸ்மான் ரதியல்லாஹு காலத்துல நல்ல முறையில புரிஞ்சுக்கொள்ளணும், தொகுக்கப்பட்ட குர்ஆன், அதாவது தொகுக்கப்பட்ட குர்ஆன் என்பது பிரச்சனையால ஓத தெரியாதால தொகுக்கப்படல. அதே போல இயன்ற அளவுக்கு பல ஓதல் முறைகளை உள்ளடக்குகின்ற வண்ணம் தொகுக்கப்பட்டது. எரிக்க கட்டளை இட்டார்கள் என்பது பொய்யானது. அடுத்தது எழுத்து தவறு வந்துச்சா, நிறைய கடைசி அதோட முடிச்சுக்கிறோம், எழுத்து தவறு நிறைய வந்துச்சா அப்படியே எரிக்கட்டும் ஏத்துக்கிட்டாங்களாம், சரி போனா போது அப்படியே பாதுகாப்பு. பின்னால வந்த நூற்றாண்டு அப்படியே பாதுகாக்கணும் ஏத்துக்கிட்டா நியாயம், எழுதினவங்க ஏன் ஏத்துக்கிட்டாங்கன்னு கேக்குறேன். எழுதினவங்க சரி எழுதினாங்க, ஏதோ பிழைய எழுதிட்டோம், அடுத்த பிரதியில மாத்தலாமா இல்லையா? எத்தனை எழுதினாங்க, கூஃபாக்கு பஸ்ராக்கு சிரியாவுக்கு எழுதினாங்களா இல்ல, அடுத்த பிரதியில மாத்த வேண்டியதானே. சரி அந்த பிரதியில ஏன் வேற தவறு வரல, அந்த பிறதுல ஏன் வேறு தவறு, சும்மா விளக்கம் சொல்றது. அன்புள்ள சகோதரர்களே, அதனால எந்த அளவுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்கன்னா, சீன் மேல போட்டிருக்கிற எனக்கு தெரியுமா, இந்த சாது வந்து ஓதக்கூடாது தவறா எழுதிட்டாங்கன்னு சொல்லி. அப்ப முசைத்திற்கு எப்படின்னு விளக்கம் சொல்ல சொல்லுங்க, முசைத்திர் யாரும் கேட்கல, லஸ்த அலஹிம்பி முசைத்திர், எல்லாரும் சாது தான் ஓதுறாங்க, மேலுக்கு சீன் போட்டிக்கிறாங்க, சாது தான் எல்லாரும் ஓதுறாங்க. சுதேஷ் உட்பட சுரேம் உட்பட மசாரி உட்பட அவங்களோட நிலைமை என்னமோ தெரியாது, ஆனா என்னது அவங்க எல்லாம் ஓதுறாங்க அப்படி. அப்ப இதுக்கு என்ன விளக்கம் சொல்றது? எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதுல என் கடைசியாக நான் விளங்கப்படுத்த நினைப்பதை தான், எழுத்து பிழைகள் என்ற அடிப்படையில எதுவுமே கிடையாது. எல்லாம் பின்னால கைடு போட்டதெல்லாம் இப்படி எழுதப்பட்டிருக்கும் இப்படி ஓத வேண்டும் என்று போட்டதெல்லாம் நம்ம வந்து அப்படித்தான் ஓத ஆரம்பிப்போம். மலிக்கியோமி தினன்றிக்கும் நம்ம மீமுக்கு அலிஃப் வந்தா தான் மாலிக்கன்று ஓதி பழகிக்கிறோம், மீமுக்கு அலிஃப் வந்தா தான் மாலிக்கன்று ஓதி பழகிக்கிறோம். அதனால அது பின்னால குறிப்பு போட வேண்டியிருக்கும், என்ன இங்க மீமுக்கு அலிஃப் வராது, நீங்க அலிஃப் வச்சு ஓதனும்னு குறிப்பு போட வேண்டியிருக்கும். ஆனா அதுக்கு மத்து போட்டுட்டாங்க, அதனால குறிப்பு போடல, மத்த போட்டுட்டாங்க அதனால குறிப்பு போடல. எங்கெல்லாம் அடையாளம் போட முடியாதோ அதை மட்டும் பின்னால குறிப்பா போட்டாங்க, எங்கெல்லாம் அடையாளம் போட முடியாதோ அவைகளை பின்னால குறிப்பா போட்டாங்க. இப்படி எழுதப்பட்டிருக்கும், இப்படி என்ன செய்ய ஓதுங்க போட்டாங்க. இது தவறாக எழுதப்பட்ட முறை, இது சரியாக எழுதப்பட்ட முறை என்ன செய்யல போடவில்லை. தவறு சரி என்று எடுத்தால் நான் தொகுத்து வைத்திருக்கிறேன் 700 சச்சம் வரும். தவறு சரி என்று எடுத்துக்கணும், 700 சச்சம் தொகுத்து வச்சிருந்தோம். அப்துல்லா ஜமாலுடைய விவாதத்தில் பார்த்தோம் குர்ஆனில் நம்ம அண்டைக்கு ஒரு 19 நினைச்சோம், பார்த்தா 100 கணக்கில் தவறு இருக்கின்றாங்க. 100 கணக்கில் எழுத்துல தவறு இருக்குது. தவறென்றால் தவறென்று தான் சொல்வோம், வாய்ஸ்ல பாதுகாக்கப்பட்டிருக்கின்றாங்க. போச்சு பாத்தீங்களா, இதுதான் இந்த 700 சச்சம் நான் சொன்னேன், இதுதான் கத்துல் உஸ்மானி, உஸ்மானிய காலத்து எழுத்து முறைமை. அதை எங்களுக்கு ஓதுற அமைப்புக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்துட்டாங்க. எதெல்லாம் அடையாளத்துல சொல்ல முடியாதோ அதை குறிப்பில் போட்டாங்க, அதை பின்னால குறிப்பில் போட்டாங்க. இங்க பிழை என்று சொல்றதுக்கு எதுவுமே என்னது எதுவுமே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எழுதப்பட்ட முறை அப்படியே பாதுகாத்து வந்தாங்க, பிழையை பாதுகாத்து வரல, பிழையை பாதுகாத்து என்ன செய்யல வரவில்லை, அந்த எழுத்து முறையை பாதுகாக்கப்பட்டு வந்தார்கள். இதுதான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரைக்கும் தொகுக்கப்பட்ட வரலாறுடைய சுருக்கம். நீங்க இது சம்பந்தமாக விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் புகாரி முஸ்லீம் திருமதியுடைய எல்லா செய்திகளையும் தொகுத்து பார்க்கணும்னா, குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறுல நான் அந்த முழுமையான அந்த சப்ஜெக்ட் என்ன செய்திருக்கிறேன், எடுத்திருக்கிறேன், விளங்கப்படுத்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நம்ம விரிவாக என்ன செய்யலாம், இவைகளை வேறொரு அதாவது தலைப்பில் நம்ம தொடராக பார்க்கலாம். இது நமது அக்கீதா பாடத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டதல்ல, ஆனால் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு சம்பந்தமாக நம்ம பேசணும் என்பதற்காக இதை பேசியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலிருந்து தூதர்மார்களை நம்புதல் என்ற அந்த பகுதியில் இருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆரம்பிப்போம். ஹாதமா இந்தி வல்லாஹில் முஹிந்தல்லாஹு அகூலு கவுலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.